நம்ம எல்லாரும் இருந்த வண்ணம் ஜெபம் பண்ணோம். மகா பரிசுத்தமே, இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்திலே நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக சோத்திரம். கடந்த நாட்களிலே நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு சோத்திரம். எங்கள் மத்தியில வந்த சாட்சிகளுக்காக சோத்திரம். பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள், தொடர்ந்து படிக்க உதவி செய்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே கிருபை தந்து ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமான பிள்ளைகளாக ஜீவிக்க நீர்தாமே உதவி செய்வீராக. இப்பொழுதும் தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்தும் உம்முடைய வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயத்திலே அது நிலைத்து நின்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பலம் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் எங்களை மறுரூபப்படுத்தட்டும். நாங்கள் யார் என்றும், எங்களுடைய ஸ்தானம் என்னதென்றும், எங்களை கொண்டுள்ள பர்பஸ் என்னதென்றும் நாங்கள் அறியத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். என் நாமத்தை பிரசாதப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய நாமமானது உம்முடைய வார்த்தையாயிருக்கிறது. இங்கே உம்முடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுகிறது. கர்த்தாவே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வார்த்தையின் கீழே வரும் பொழுது நாங்கள் இரத்தத்தின் கீழே வருகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிறவராயிருக்கிறீன். எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பேசுகிற அடியனை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால நிரப்பும். எங்களை உம்முடைய ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போற வார்த்தைகளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஒன்று ராஜாக்கள் 17 7 இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம்.
தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார்.
சரி, போதும். வாசி கேட்டதான பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு, The Widow of Zarephath is a type of bride. The Widow of Zarephath is a type of the bride. சாரிபாத் ஊர் விதவை மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாள். சாரிபாத் ஊர் விதவை மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். இந்த பைபிள் முழுவதையும் நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவையும் அவருடைய மணவாட்டியும் தான் பார்க்கிறோம். பழையற்பாடில அது சேடவாக ஒரு டைப்பாக பேட்டனாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடில் ரியாலிட்டியாக இருக்கிறது. அது சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது, பொருளாக இருக்கிறது. நீங்கள் அதனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நம் மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து உன்னதங்களிலே அவரோடு இருக்கிறோம் என்ற ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பசுத்தவான்களோடு கூட நம்முடைய லைஃப் வந்து ஐடென்டிஃபை ஆகும். கிறிஸ்து வந்து பெர்ஃபெக்ட் பேட்டர்னாக இருக்கிறார். அதனால் அந்த பேட்டர்னோடு நம்முடைய வாழ்க்கையானது அடையாளப்படுத்தப்படும் என்றால் பசுத்தவான்கள் எல்லாருடைய லைஃபோடு நம்ம அடையாளப்படுத்தப்படும். அப்பொழுது உங்களுடைய பேர் வந்து பைபிளில் எங்கே இருக்குன்னு தெரிய முடியும். நீங்கள் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசுல இருக்கிறீர்கள், ஒரு நாளும் உங்களுடைய பெயர் கிறுக்கப்படாது, நீங்கள் பின்வாங்கி போக முடியாது, நீங்கள் வந்து ராப்சரில் கண்டிப்பாக பங்கு பெறுவீங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம குருட்டுத்தனமாக நம்ம வந்து நான் ராப்சரில் போயிடுறேன் ராப்சர் ராப்சர்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரு ஆதாரத்தோடு தான் நம்ம பேச வேண்டும், அதுதான் நமக்கு நிச்சயத்தை தரும். அதனால் இங்கே போதிக்கப்படுகிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷனை கொண்டு வருகிறது. இந்த தினத்தில் நம்ம விடோ ஆஃப் சாரி பாத்தோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். நம்ம ரியல் பிரைடாக இருப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த விடோ ஆஃப் சாரி பாத், சாரி பாத் ஊர் விதவையானவள் நமக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறாள். அவள் வாழ்ந்த அதே வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். அது நேச்சுரலாக அவளுக்கு சம்பவித்தது, ஆனால் நமக்கு இது ஸ்பிரிச்சுவலாக சம்பவிக்கிறது. நம்ம ராப்சரில் பங்கு பெறுவோம் என்ற நிச்சயத்தை அது நமக்கு தருகிறது. அதனால் அவள் வாழ்ந்த அதே மாதிரி ஒரு காலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவள் என்ன செய்தவளோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். அவளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடக்குது. பைபிள் வந்து இட் இஸ் அ புக் ஆஃப் ப்ராபசி. அது ஒரு ஹிஸ்ட்ரி புஸ்தகமோ அல்லது ஒரு பாட புஸ்தகமோ அல்லது நியூஸ் பேப்பரோ அல்ல. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசித்தாலும் அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரே வசனத்தை நீங்கள் எத்தனை முறை விசுவாசித்தாலும் அது நடக்கும். நம்முடைய அவிசுவாசம்தான் எல்லாத்துக்குமே காரணம். இது ஒரு கடினமான ஒரு பாதை. மனசு இருந்தால் நமக்கு கடினமாக தெரியாது. எனக்கு இது கடினமாக தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு இது கடினமாக தெரிகிறது. அநேகருக்கு இது கடினமாக தெரிகிறது. வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். கொஞ்ச காலம் அவிதமாக இருக்கும், பின்பு ஆண்டவர் அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அதனால் இப்பொழுது இந்த வீடோ ஆஃப் சாரி பாத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 17:7 வாசிக்கலாம்.
தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று.
தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. கேரித் என்றதான ஆற்றண்டையிலே எலியா தற்பொழுது இருக்கிறான். அந்த ஆற்றுல தண்ணி போகுது, கொஞ்சம் போல போகுது. அந்த தண்ணீரை குடித்து கொண்டு அவன் ஜீவனம் பண்ணுகிறான். காகங்கள் அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வருகிறது. அவன் அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டு கொண்டு அந்த கேரி ஆற்றண்டையில் சில காலங்கள் அவன் இருக்கிறான். தேசத்திலே இப்பொழுது பஞ்சம், 3 வருஷம் 6 மாதம் சிவியர் ஃபெமைன் அங்கே இருக்கிறது. அவிதமான வறட்சியான ஒரு நாளிலே அநேகர் செத்து கொண்டிருக்கிறார்கள், ஆகாரம் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். எலியாவை ஆண்டவர் வந்து பாதுகாக்கத்தக்கதாக அவனை கேரித்தாண்டை ஆற்றண்டையிலே போ என்று சொல்லுகிறார். அது ஒரு மலையிலிருந்து அந்த ஆறு உற்பத்தி ஆகலாம். அங்கே போய் இவன் ஒரு மறைவான இடத்திலே இருக்கிறான். ஆகாப் அவனை கண்டுபிடிக்காதபடி மறைவான ஒரு இடத்திலே இருக்கிறான். காகங்கள் வந்து அவனுக்கு அப்பத்தையும் அந்த இறைச்சியையும் கொண்டு வருகிறது. அங்கே அவன் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன செய்திருந்தால் அந்த ஆறு வற்றி போயிற்று என்று 7 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் மழை இல்லை. The brook dried up because there had been no rain in the land. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. The word of the Lord came unto him saying, Arise, get thee to Zarephath, which belongeth to Sidon, and dwelt there, behold, I have commanded a widow woman there to sustain thee. உன்னை போஷிக்கும்படியாக அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே போய் தங்கியிருக்க வேண்டும். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார்.
அடுத்த வசனம்,
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான்.
நீங்க கவனிக்கும் பொழுது, being sustained by a brook and ravens, அந்த ஆற்று தண்ணீரும் காகங்களும் அவனை பராமரித்து வந்தது. அவன் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டைல் விடோ உமன், புறஜாதி மணவாட்டி, அந்த விதவை பெண்ணை ஆண்டவர் வந்து அங்க வைத்திருக்கிறார். அவள் சாரிபாத் என்ற ஊரிலே வாசம் பண்ணுகிறாள். அது பெனிஷியா பக்கத்திலே இருக்கிறது. அவளை வந்து விக்கிரஹாரணை ரொம்ப ஜாஸ்தி. நம்ம நாடு விக்கிரஹாரணை நாடு. சில இடங்களில் விக்கிரஹாரணை ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய கோயில் கட்டி விக்கிரங்களை வைத்து அதிகமாக வழிபடுகிற ஒரு பகுதிகள், சில பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அதே போல் இந்த சாரிபாத் இந்த இடமானது அதிக விக்கிரஹாரணை, பாகாலை வழிபடுகிற விக்கிரஹாரணை. அதான் ஜேசபெல் அந்த இடத்துல தான் அவள் பிறந்து வளர்ந்திருக்கிறாள். இது ஜேசபெலுடைய ஜென்ம பூமி. அதிக ஐடல் வர்ஷிப். அதில் ஃபெனிஷியாவுடைய மத்தி பாகத்தில் இருக்கிறது. இங்கே வந்து விக்கிரகங்களை செய்யவும் செய்கிறார்கள். அந்த இண்டஸ்ட்ரியும் அங்கே இருக்கிறது. பாகால்களை, சிலைகளை உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடமாகவும் இருக்கிறது. த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பால் ஐடல்ஸ். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம்? ஆத்துல தண்ணி போச்சு, காகங்கள் வந்தது, எங்கேயுமே ஆகாரம் கிடைக்காது. பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார், காகங்களுக்கு எப்படி கிடைச்சது? காகங்கள் வந்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் கரத்திலிருந்து அதை கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால எங்கேயுமே எல்லா வழியும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு சிருஷ்டிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது உங்களுடைய ஃபெய்த். அது எப்படி இருக்கும்? மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு வைத்துக்கொள்வோம். மேட்ரிமோனியில் கூட ட்ரை பண்ணலாம். கிறிஸ்டியன் மேட்ரிமோனி இருக்கிறது, ட்ரை பண்ணலாம். ஒரு மாப்பிள்ளை கேட்டால் அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர் விசுவாசித்தா மேரேஜ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பெண்ணு வந்து சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்தாபனத்திலிருந்து நம்ம பெண்ணு மாப்பிள்ளை எடுக்கலாமா? எடுக்கலாம். நம்ம சத்தியத்தை விசுவாசித்தா எடுக்கலாம். மேட்ரிமோனியில் கொடுக்கலாமா? ஒன்றும் தப்பு கிடையாது, கொடுக்கலாம். ஆண்டவர் எங்கே இருந்தாலும் கொண்டு வர முடியும். அப்படியே எங்கேயிருந்து கொண்டு வர முடியாட்டால் உங்களுக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை, ஒரு பெண்ணை அவர் சிருஷ்டிக்க கூட முடியும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அது உங்களுடைய கிரேட் ஃபெய்த்தை பொறுத்து இருக்கு. ஒரு வழியுமே இல்லைனாலும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். இதுதான் நம்முடைய ஃபெய்த். அதனால் கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு நம்ம நேச்சுரலாக ஜீவிக்கிறது கிடையாது, நம்ம விசுவாசத்தில் ஜீவிக்கிறோம். கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ பலமுள்ள தேவன், அவர் சிருஷ்டிகர். சாத்தானால் சிருஷ்டிக்க மட்டும் முடியாது, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக சிருஷ்டிக்க முடியும். அந்த ஃபெய்த் இருந்தா நீங்க எல்லாத்தையுமே பெற முடியும். இந்த மெசேஜில் வந்துட்டோமே, இது சாத்தியம் இல்லை, நோ பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இதில் பாசிபிள், அவர் பாசிபிலிட்டி இருக்குது. சிம்சோன் அதை தான் கண்டுபிடிச்சான். இனி தனக்கு எப்படி அந்த இழந்து போன வல்லமை திரும்ப வரும்? இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி? பாசிபிலிட்டி இருக்குதா? இருக்குது. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை திரும்ப வந்தது.
ஆமென்.
அவன் தன்னை பெலிஸ்தரோடு மடிவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்று அந்த வல்லமையை திருப்பி அனுப்பினார். அதே போல பாசிபிலிட்டி இருக்கா? இதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னே சொல்ல முடியாது. அதே போலதான் சைல்டு பேர்த்து, இதோ வயசாயிடுச்சு, அதிக காலம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பல டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க சொன்னாலும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது உங்களுடைய ஃபெய்த்தை பொறுத்து இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காகங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தது? தேவனுடைய சிருஷ்டிப்பின் கரத்திலிருந்து கொண்டு வந்தது. அப்பவும் அங்கே இறைச்சியும் ஃபெயிலியர் ஆகாம ஒரு நாள் கூட ஃபெயிலியர் ஆகலை. கரெக்டா அந்த நேரம் வரும் பொழுது காகங்கள் கொண்டு வந்தது. அதே போல ஆண்டவர் நமக்கு ரேவன்ஸை அனுப்ப முடியும். ஆமீன். ஏதாவது ஒரு மனுஷன் திடீர்னு வந்து நமக்கு உதவி செய்வோம். ஆண்டவர் ஒரு காகத்தை அனுப்ப முடியும். அது உங்களுடைய விசுவாசம். நீங்க ஒழுங்கா ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். பைபிள் படிச்சு ஜெபிச்சு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவிச்சா எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவா நடக்கும். அதை செய்யாம நம்ம மனப்போன போக்கில் போயிட்டு சொந்த வழியில போகும் பொழுது ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய வழியெல்லாம் அடைச்சி போடுவார். இருக்கிற வழியெல்லாம் அடைக்கப்பட்டு போகும். நம்ம கர்த்தரை உண்மையா தேடுனா இப்பொழுது எந்த வழி இல்லாட்டாலும் சீக்கிரமா ஒரு வழியை உண்டு பண்ணுவார். God will always make a way. ஆண்டவர் எப்பொழுதும் அவர் வழியை உண்டு பண்ணுவார். அவரே வழியாயிருக்கிறார். I am the way and I am the truth என்று சொல்லி இருக்கிறார். அங்க எப்படி அவனுக்கு ஆடு கிடைச்சி? கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொல்லும் பொழுது அவன் ஈசாக்கிட்ட சொல்றான், அப்பா எல்லாமே இருக்கு, ஆனா ஆடு எங்க? கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வான்னு சொல்லும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எக்ஸாக்ட் டைம், அந்த பலி செலுத்த வேண்டிய அந்த எக்ஸாக்ட் டைம் வரும் பொழுது அங்கே ஒரு ஆடு திருக்கு குறும்புள்ள ஆட்டுக்கடா புதருக்குள்ளே செக்கி இருந்தது. அதை பிடித்து அவன் ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தினான் என்று ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரதர் பென்கான் என்ன சொல்லுகிறார் என்றால், அது வந்து ஒரு குட்டி போட்டு அது வளரல. ஒரு ஆண் ஆட்டுக்கும் பெண் ஆட்டுக்கும் அது வந்து அது பிறக்கல. அது அவிதமான நேச்சுரலா அது பிறக்கல. ஐயோ, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால அந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல இல்லை. அந்த எக்ஸாக்ட் டைம் வரும் பொழுது அவனுக்கு அந்த நேரம் கரெக்டா வரும் பொழுது அவன் பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், அங்கே ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா அங்கே இருக்கு. ஆண்டவர் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். அதே போல எனக்காக அவர் சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு நீங்க விசுவாசித்த எல்லாமே பாசிபிள். சைல்டு பேர்த் பாசிபிள், மேரேஜ் பாசிபிள். இப்பொழுது எல்லாமே சேலஞ்சா இருக்கு. அதனால அநேக காரியங்கள் இன்றைக்கு சேலஞ்சா இருக்கு. எல்லாமே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. அது நீங்க தேவனோடு போராடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். God's word is true. It will come to pass in the decree, time and season. அது கரெக்டான நேரத்தில் நிறைவேறும். இதோ எலியா வந்து ஆண்டவர் அவனை போஷித்தார், அவனுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். இப்பொழுது அந்த வழியானது அடைக்கப்படுகிறது. அந்த வழி அடைக்கப்படும் பொழுது இன்னொரு வழியை திறக்கிறார். அதை விட மேலான வழியை திறக்கிறார். அதை விட கீழான வழி கிடையாது, அதை விட மேலான வழியை திறக்கிறார். எப்பொழுதுமே கர்த்தர் அவிதமாக செய்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? நீங்க கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அவ்விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்க்க முடியும். When God closes any door, He is opening another. எந்த கதவையாயிலும் ஆண்டவர் அடைத்தார், அவர் இன்னொரு கதவை திறக்கிறார். இப்பொழுது அவனுக்கு காகங்கள் இறைச்சியை கொண்டு வருவதை நிறுத்திவிட்டது. நதியில தண்ணீரும் வற்றி போய்விட்டது. அவனுக்கு ஆகாரமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அவன் எப்படி வாழுவது? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Arise, get thee to Saribath, which belongeth to Sidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee. இப்பொழுது ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது அது முடிந்து விட்டது, அந்த டைம் முடிந்து விட்டது. இப்பொழுது சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார், நீ வந்து எலியா தீர்க்கதரிசியை போஷிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவளை நியமித்திருக்கிறார். ஆமென். பீயிங் சஸ்டைன்ட் பை எ ப்ரூக் அண்ட் ரேவன்ஸ், நவ் பீயிங் சஸ்டைன்ட் பை எ ஜென்டைல் விடோ உமன் லிவிங் இன் சாரிபாத். சாரிபாத் என்ற இடத்திலே வாழ்கிற ஒரு விதவை பெண்ணின் மூலமாக கர்த்தர் அவனை பராமரிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். அதனால பாருங்க, ஆண்டவர் ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழியை திறக்கிறார். அந்த வழி அதை விட மேலான வழி தான் இருக்கும். காகங்கள் வந்து அவ்வளோ ஒரு கிளீன் பேர்டு கிடையாது, அவ்வளோ நல்ல கிளீன் பேர்டு கிடையாது. ஆனால் அது வந்து என்ன செய்ததென்றால் கொண்டு வருது, அதை தான் இவன் சாப்பிட்றான். இப்பொழுது ஒரு ஹியூமன் பீயிங் மூலமாக, ஒரு பெண்ணின் மூலமாக அவனை பராமரிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது இது அதை விட மேலான ஒரு வழி. அங்கே போய் அவளுடைய வீட்டிலே தங்கியிருந்து அவளால் அவன் போஷிக்கப்பட வேண்டும். அவருடைய வீடு சாரிபாத்தில் இருக்கிறது. பால் வர்ஷிப், அவங்க பாகால் வழிபாடு, விக்கிரகாரணை நிறைந்த ஒரு இடம், அது இஸ்ரவேலுக்கு புறம்பே இருக்கிறது. அந்த இடத்துக்கு அவர் அனுப்புகிறார், தூரமான ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த பெண் வந்து இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவள் கிடையாது. She was not an Israelite, but she was a Gentile widow woman. அவள் வந்து ஒரு புறஜாதி விதவை பெண்ணாக இருக்கிறாள். அந்த புறஜாதி பெண்ணிடத்துல அனுப்புகிறார். இஸ்ரவேல் நாட்டுக்கு அப்பாலே வாழ்கிறதான புறஜாதி பெண்ணுக்கு அனுப்புகிறார். அதே போல் தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆமீன். ஆண்டவர் புறஜாதிகளிலிருந்து ஒரு தம்முடைய ஒரு ஜனத்தை தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஸ்தாபனத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மோஸ்ட் ஈவில் ஏஜ், மிகவும் பொல்லாத ஒரு காலத்திலே ஆண்டவர் தனக்கென்று ஒரு மனவாட்டியை சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களும் கோத்திரத்திலிருந்து அவர்களை தனக்கென்று ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனவாட்டியின் இடத்திலே கர்த்தர் தம்முடைய எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆமென். அதனால நீங்கள் நானும் புறஜாதிகளாக இருக்கிறோம். We are Gentile, we are not Jew. நம்ம யூதர்கள் அல்ல, யூதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் யூதர்களோடு டீல் பண்ணினார். பின்பு அவர் வந்து சிலுவை மரணத்துக்கு பின்பு அந்த காஸ்பல் ஆனது பிரஜாதிகளுக்கு வந்தது, யூதர் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு. அதிலிருந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த கடைசி காலத்தில் இதோ 900 டினாமினேஷனுக்கு மேலே இருக்கிறது. இந்த நம்ம செய்திலையும் பல பிரிவுகள் இருக்கிறது. அதனால தான் நான் இதை விட்டு விலகி இருக்கிறேன். என்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறேன், எப்படி நான் இந்த ஊழியத்தில் வரும்பொழுது முதலாவது கண்ட தவறு என்னவென்றால், இந்த எல்லாத்தையும் பழகினேன். 1985 2013 வரைக்கும் எல்லா இடமும் போயிருக்கிறேன், எல்லா சபைகள், எல்லா பாஸ்டர், இந்த சென்னை வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன் என்பதை என்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கேன். கண்டுபிடித்தது என்னன்னா, வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வாங்க. பெரும்பாலானவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வாங்க, அல்லது அவங்க ஒரு சுய தொழில் வைத்திருப்பார்கள். இதுதான் முதலாவது கண்ட தவறு. அதனால ஒரு பாஸ்டர் தேவன் அழைத்தால் அவரும் வேலை பார்க்கக்கூடாது, அவர் ஒய்ஃபும் வேலை பார்க்கக்கூடாது. ஊழியத்துக்கென்று தங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து விசுவாசம் இருந்தாதான் ஊழியம் செய்யணும். இல்லை எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ் இருந்தாலும் அதை உங்கள் லைஃபுக்காக பயன்படுத்துங்க. ஆனால் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முழு நேரமாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நான் இதில் முதலாவது கண்ட தவறு. ரெண்டாவது கண்ட தவறு என்ன சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் டோக்கன் போடுறாங்க, மோதிரம் அல்லது தாலி. எல்லாம் முதல்ல தாலியும் போடுவாங்க மோதிரமும் போடுவாங்க. இப்பொழுது நம்ம சபையை பார்த்து அவங்க மோதிரமாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் பாருங்க, இப்படி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கடைசி காலத்தில் இருப்பாங்க. முற்றிலுமாக டோட்டல் டெடிக்கேஷன் செய்யாதவர்கள் தான் இந்த விசுவாசிகள். முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோல்டை உள்ளே கொண்டு வருவாங்க, அணிகலங்களை கொண்டு வருவாங்க. அவங்கள திருத்த முடியுமா? திருத்த முடியாது. அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை. மூணாவது, அவங்க பிரசங்கம் பண்ணுறது என்ன சொன்னால் தீக்கத்த செய்தியை சும்மா வாசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு மெசேஜ், வே ஆஃப் ப்ரீச்சிங் சரியில்லை. இந்த மூணு காரியங்களை கண்டுபிடித்து தான் அவங்கள விட்டு நான் விலகி இருக்கிறேன். இப்பொழுது என்னன்னா, செவன் சீல பிலீவ் பண்ண மாட்டாங்க. கர்த்தருடைய வருகை ஏழாம் முத்திரை மேக சம்பத்தை போட்டிருப்பாங்க, ஆனால் அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. இப்படி வந்து சில விதமான ஒழுங்கின்மைகள் இருக்கிறது. இது சில நேரங்களில் சாபனத்தை விட மோசமாக இருக்கும். அவங்ககிட்ட இருக்க ஒழுங்கு கூட இவங்ககிட்ட இருக்காது. அவ்விதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டுருவோம். இதில் தான், இது மத்தியில் தான் ஆண்டவர் ஒரு உண்மையான பிரைடை வைத்திருக்கிற. அவங்க லைஃபை வந்து பைபிளோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என் லைஃபை நான் பைபிளோடு ஒட்டு பார்க்க உங்களுக்கு அதுதான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு பாருறேன். இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இப்பொழுது நம்ம ஃபோர்த் ஸ்டேஜ் தாண்டி நம்ம ஃபிஃப்த் ஸ்டேஜ் பெர்ஃபெக்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இது ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறது, ஒரு பலப்பரிச்சியாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீங்களா அல்ல நிலைத்திருக்க மாட்டீங்களா என்று இது ஒரு பலப்பரிச்சை. இட் இஸ் எ ஸ்லோ டவுன். சாத்தான் இதை ஸ்லோ டவுனாக மாற்றிவிட்டான். முடிவிருந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, இந்த ஒரு காலத்திலே ஆண்டவர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். ஒரு மனவாட்டி, நீங்கள் அதில் ஒரு மெம்பராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்லணும்னா, நம்ம சத்தியம் வந்து இந்த டயக்ராத்தில் தான் இருக்கு. வேற இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு டயக்ராம் நமக்கு தேவையில்லை. இந்த டயக்ராமுக்கு நம்ம இதை நம்ம அறிஞ்சு இதோடு கூட நம்ம லைஃப்பை ஒப்பிட்டு பார்த்தோம்னா சரியாக இருந்துச்சுன்னா இந்த டயக்ராமே உங்களை ரேப்சரில் கொண்டு சொல்லும். இதுக்கு மேலே அப்பாற்பட்டு சில டயக்ராம்ஸ் எல்லாம் மிஞ்சன நீதிமான்களாக நம்ம தயாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கே உண்மையாக இராதவங்களுக்கு இதோ ஞான அறிவு வந்து அது அதிக காரியங்களை செய்யும். இது நம்ம ப்ராஃபட் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த டயக்ராம். அதனால் அருமையானவளே, நீங்கள் இது உள்ளே வரணும்னா இதுதான் நியூ பேர்த். இது உள்ளே வரணும்னா நியூ பேர்த் எப்படி வருது? அது த்ரீ ஸ்டெப்ஸ்: ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நீங்கள் சத்தியத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் நீதிமானாக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து வார்த்தையை கேட்டு உங்களுக்கு மாத்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறது, கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது, சாங்டிபிகேஷன். மூணாவது, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். வெங்கான் சொல்லுகிறார், த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இஸ் நியூ பேர்த் அப்படிங்கிறார். அதனால் இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் இதுக்கு வெளியே நடக்குது. நீங்கள் வெளியே நடந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் வரும் பொழுது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே வந்திருந்தீங்க அல்லது வெளியே இருக்கிறீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தும் பரிசுத்தாவியை பெறலன்னா உள்ளே வர முடியாது. அதனால் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு ஸ்டெப்பை தாண்டி மூணாவது ஸ்டெப்பில் வரணும். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா வீட்டில் என்ன செய்யணும், அங்கே கிளாஸ் எல்லாம் எப்படியோ கிடக்கும், நம்ம என்ன செய்யணும், எடுத்து அதை சுடு தண்ணியில் நல்லா கழுவி அதை வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யறோம் என்றால் அதில் வந்து பாலையோ காப்பியோ ஊற்றி நம்ம விருந்தாளுக்கு கொடுக்குறோம். அதே போல தான் ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணுகிறார். அது வந்து நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை நிறைய கிளாஸ் இருக்கு, ஏதோ ஒரு கிளாஸை எடுக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். பின்பு அவர் உங்களை வாஷ் பண்ணுகிறார். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த பால் காப்பியை ஊற்றுறது தான் பரிசுத்தாவியை ஊற்றுறது. அப்படி அதுக்கு பிறகு அது சர்வீஸுக்கு வருது. அதே போல தான் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அடையும் பொழுது நம்ம இங்கே உள்ள வருகிறோம். கிறிஸ்து பரிபூர்ணமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுவது தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். வார்த்தையானது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெறுகிறீர்கள். அதனால் இங்கே வந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜ் அடைய வேண்டும். விசுவாசம், விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டு விளங்குங்கள். ரெண்டு பேரும் ஒன்னாதியாத்துல வாசிக்கும். இதில் கொஞ்சம் தைரியத்துக்கு வல்லமைன்னு எழுதியிருக்கும், இச்சை அடக்கத்துக்கு தன்னடக்கம்னு எழுதியிருக்கும். எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஆனால் பைபிளிக்கெல்லாம் அப்படி எழுதியிருக்கு. இதனால் நீங்கள் வந்து வேர்ட் இமேஜ் அடைய வேண்டும், வார்த்தையின் சாயலாக மாற வேண்டும். நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஆவிக்கிற பிரமா எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் வேர்ட் இமேஜ் வரீங்க. நீங்கள் கடமைக்கு சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா வர முடியாது, நீங்கள் இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. கட்டாயத்துக்காக, கடமைக்காக அப்படி மனப்பூர்வமாக வந்து வார்த்தையை நேசித்து வந்து வார்த்தையை கேட்டு அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரிஞ்சுன்னா வருவீங்க. அதிக படிப்பு, அதிக பணம் உங்களை வந்து சொந்த வழிக்கு போக சொல்லும், மாடர்ன் கேளாக மாற்றும், மாடர்ன் பாயாக மாற்றும். சொந்த வழியை தெரிந்து கொண்டு நீங்கள் பின்வாங்கி போவீங்க. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதித்தா, ஆண்டவர் நல்ல படிப்பு தந்தா, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. அது எங்கேருந்து வந்துச்சு, அவர்கிட்ட தான் வந்துச்சு. அதனால் அதை வச்சு அவருக்கு விரோதமாக போகாதங்க. அதனால் படிப்பும் பணமும் ஒரு மனுஷனை வந்து திசை திருப்பும், லூக்குவாமா மாற்றும், வெதுவெதுப்பான விசுவாசியாக மாற்றும். ஆனால் ரியல் பிலீவர் வந்து படிப்பையும் பணத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்துவாங்க, இன்னும் ஸ்பிரிச்சுவலாக மாறுவாங்க, இன்னும் ஆண்டவரை நல்லா தேடுவாங்க, இன்னும் அதிக தாழ்மையாக இருப்பாங்க. படிப்பு வரும் பொழுது அவங்க சுய புத்தியில் போவாங்க. இதுதான் நான் பார்க்குறேன். அதனால் ஒரு மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டா அவன் அப்படி போக மாட்டான். அதனால் அவன் வேர்ட் இமேஜாக மாறுவான், அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவான், வளர்ச்சி அடைஞ்சு அவன் வந்து கிடச்சல இன்விசிபிள் யூனியன். இன்னைக்கு தலைக்கல் வந்திருக்கிறது, தலைக்கல் கிறிஸ்து, கிறிஸ்துவோடு கூட இன்விசிபிள் யூனியன், கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். மனுஷங்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அதே போல் ஆண்டவர்கிட்ட பேசணும். அவருடைய வார்த்தை பைபிள் படிக்கும் பொழுது அவர் நம்ம கூட பேசுகிறார். அதனால் அவர் கூட ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் வைக்க வேண்டும். அதுதான் டேஸ் டேஸ் போட்டிருக்கு. பின்பு என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும் என்றால், இவ்விதமான ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், ரியல் கிறிஸ்டியன் லைஃப்னா இதுதான். இப்படி செய்யாதவங்க ரியல் கிறிஸ்டியன் கிடையாது, மெசேஜ் பீப்புள் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன செய்யும், ஸ்கியூஸ் வரும். ஸ்கியூஸ் வரும் பொழுது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வரும், சிறிய உபத்திரவம் வரும். அப்பொழுது உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடு வரும். நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அதுபடி நடக்கும். பென்காமுக்கு வந்தது போல நமக்கு வரும். அதன் பின்பு கதவு அடைக்கப்படும். அதன் பின்பு ப்ரீச்சிங் டு த லாஸ், இழக்கப்பட்டு போன ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப குயிக்காக நடக்கும், டக்கு டக்கு டக்குன்னு வரும். கொஞ்ச நாள் தான் இருக்கும் இதெல்லாம், இந்த ஸ்டேஜில் ரொம்ப லாங்காக போவாது. அதன் பின்பு நம்ம பாடி சேஞ்ச் ரேப்சர் வந்து மேலே போயிடும். இதுதான் வந்து கிறிஸ்டியன் லைஃபு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசம். இதுக்கு மேல உபதேசம் எதுவும் கிடையாது. நோவா 120 வருஷமா அதுதான் பிரசங்கம் பண்ணான். நானும் அதைத்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சேம் மெசேஜ் தான் பண்ணான், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணான். 40 நாள் மழை பெய்யும், உலகம் அழிஞ்சு போகும், வேற என்ன பிரசங்கம் பண்ணான்? அதே போல கடைசி கால செய்தியை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் காமிக்க முடியும். பாஸ்டர் சொன்னதே சொல்றாரு அப்படின்னு நினைக்க, புதுசு புதுசா சொல்றவங்க விகற்பமான காரியத்தை போதித்து, நூதனமான காரியத்தை போதித்து ஜனங்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள். ஆத்மாவை சீர்கட்டு போக பண்ணுவார்கள். நாங்கள் புதுசா சொல்றோம், புதுசா விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையை வந்து கிளியர் அண்ட் மோர் கிளியராக மாற்றுகிறார். இருக்க செய்தியை தான் வர வர மோர் கிளியரா மாற்றுற. அதனால இந்த இதுதான் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது. இது வராம நீங்க மெசேஜில் இருந்தீங்கன்னா, வேர்ட் இமேஜ் அடையாம, இன்விசிபிள் யூனியன் இல்லாம இருந்த வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் குயிக்கா நடக்கும். ப்ரோபசி, அது ப்ராமிஸா இருக்கிறது. வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது. ஹல்லேலூயா. யார் யார் அதுக்குள்ள அவங்க ஆண்டவர் கொண்டு போறாரோ, ஒரு ஜனத்தை கொண்டு போய் மேலே எடுத்துக்கொள்வார், அது ஃபெயிலியர் ஆகாது. அதில் நம்ம ஒத்தராக இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய வாஞ்சி. தினமும் நம்முடைய ஜபம் அது தான். இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், இந்த கடைசி நேரத்திலேயாவது நம்ம உணர்வு அடைய வேண்டும். தானியேல் 12:10 வாசிக்கும் பொழுது, அநேக சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டவர்களாய் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த கடைசி காலத்தில் அநேகர் சுத்தமும் வெண்மையும் புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கர்கள் துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உழந்து கொள்வார்கள். அதனால ரெண்டு குரூப், ஒன்று மோசமாக போகும், இன்னொன்று அதிக பரிசுத்தமாயிட்டு போகும். அவங்க மேலே போவாங்க, இவங்க கைவிடப்படுவாங்க. இந்த மெசேஜில் அப்படி நடக்கும். அதெல்லாம் அநியாயம் செய்வன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. அதனால அநியாயம் செய்கிறவன் முன்னால விட ஜாஸ்தி செய்வான், அசுத்தமாக இருக்கிறவன் முன்னால விட ஜாஸ்தி அசுத்தமாவான், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாவும். இதுதான் இந்த காலத்தினுடைய ட்ரெண்ட். அதுதான், ஒருத்தர் இப்படி ஆவாங்க, ஒருத்தர் இப்படி போவாங்க. இவ்வளவு நாளும் நல்லா இருந்தவங்க கூட அப்படி கீழே போயிடுவாங்க. நீங்க எந்த ட்ரெண்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க மேல் நோக்கி போறீங்களா, இல்ல கீழ் நோக்கி போறீங்களா? ரெண்டும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் நடக்குது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாயும் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியமானவர்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் புறம்பே இருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால அருமையானவர்களே, ஆண்டவர் இவ்விதமான ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். அவள் சூனியனியாளுக்கு அடையாளமாக இருக்கு, ஒரு அடையாளமாக அவள் அங்கே அவளுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறது. God has a purpose. இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு மேஜர் ப்ராபட், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு அப்பாலே ஒரு பெனிசியன் உமன், சிதோனிய இஸ்ரீனத்திலே ஆண்டவர் அந்த சாரிபாத் என்ற இடத்துக்கு கொண்டு போகிறார். ஐடல் வர்ஷிப் அங்கே இருக்கிறது. அவ்விதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார் என்றால் ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. God has a purpose for putting his prophet in place that they don't always like to be. அதனால அந்த இடத்துல இருக்க தீர்க்கதரிசி விரும்ப மாட்டார். அங்க ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு ஆண்டவர் தம்முடைய அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த சாரிபாத் ஊர் விதவை குறித்து தன்னுடைய மெசேஜில் சொல்லுகிறார். அவளை பிக்கப் பண்ணுகிறார். அவளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த பெண்ணை எடுத்து ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். எங்கே காண்பிக்கிறார்? லூக்காவின் 4:25-26 வாசிக்கலாம்.
அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை.
இஸ்ரேல் நாட்டில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டியிலையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தா விதவைகள் நிறைய இருப்பாங்க. பொதுவா ஆண்கள் வந்து குடிச்சு தன் உடம்பை கெடுத்து சீக்கிரம் செத்து போவோம். எல்லா விதமான பாவத்தையும் தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்கள் அதிகமாக செய்வார்கள். செத்து சீக்கிரம் செத்து போவோம். அதனால விதவைகள் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எல்லா தெருவிலையும் விதவைகள் இருப்பாங்க. இதனால என்னாச்சுன்னா, இங்கே வந்து இஸ்ரவேல் நாட்டில் எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க. இந்த எலியா தீர்க்கதரிசிய பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவங்ககிட்ட அனுப்பாதபடி அவர் வந்து இஸ்ரவேலுக்கு அப்பால் இருக்கிற சீதோ நாட்டில் உள்ள சரப்தா என்னும் ஊரில் உள்ள விதவை இடத்திற்கு அனுப்பப்பட்டானே ஒழிய மற்றொரு இடத்துல அனுப்பப்படும். அதனால அவள் ஒரு பிரஜாதி பெண். சிவாச ஜென்சைல் ஆண்டவர் இன்னைக்கு ஜென்சைல இருந்து ஆண்டவர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். தம்முடைய எலியா தீர்க்க தரிசியை அங்கே அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமென்னே நான் எலியா தீர்க்க தரிசியை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். Behold, I sent you Elijah the prophet before the great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகுது. கடைசி காலத்தில் உலகம் அழிய போகுது. அப்படி அழிவதற்கு முன்னதாக நான் எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்துக்கு அனுப்பிடுறேன். யாருக்கு? உங்களிடத்துல ஆண்டவர் அனுப்பியிருக்கிற அன்னைக்கு வந்து சூனேமியாளத்தில் அந்த சூனேமியாளர்ல அந்த சரப்தா ஊர் விதவை இடத்துல அனுப்பினார். அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய எலியா தீர்க்கதரிசி எலியாவின் ஆவியுடைய தீர்க்கதரிசி நம்மிடத்துல அனுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் 1965 எடுத்துக்கொண்டாலும் அந்த மினிஸ்ட்ரி நம்மத்தில இருக்கு. எலஜா மினிஸ்ட்ரி, எலியாவின் ஊழியம் நம்மத்தில இருக்கு. எலியாவின் ஊழியம் நமக்கு வந்திருக்கு. எத்தனையோ கிறிஸ்தவங்க, எத்தனையோ சபைகள் இருந்தாலும், எத்தனையோ டினாமினேஷன் இருந்தாலும் ஆண்டவர் அங்கே அனுப்பாதபடி இன்றைக்கு வந்து எலியா தீர்க்கதரிசி எலியாவின் ஊழியம் உங்களிடத்திற்கும் என்னிடத்திற்கும் வந்திருக்கிறது. நம்ம எலியா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாத்தீங்களா? God has a purpose. ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், அங்க சாரிபாத் என்ற இடத்துக்கு வரும் பொழுது அவன் நடந்து வருகிறான். நடந்து வந்து ஒரு மத்தியான நேரத்திலே அவன் வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவன் வந்து எத்தனை ஸ்டெப்பு வச்சா அங்கே அந்த இடத்துக்கு வர முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த சாரிபாத் ஊர் விதவை தன்னுடைய வீட்டிலிருந்து எத்தனை ஸ்டெப்பு வச்சா அந்த ஒலிமுக வாசல் அண்டையில் வர முடியும்? ஆண்டவர் எல்லாத்தையும் நம்முடைய நடைகளை எண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம இதுவரைக்கும் எத்தனை ஸ்டெப்பு வச்சிருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுடைய நடைகளை எண்ணுகிறார். உங்களுடைய ஹேர் எத்தனை இருக்கு? அந்த நம்பர்டு அவர் ஹேர்ஸ், ஒவ்வொருக்கும் எத்தனாவது நம்பர் முடி, அதை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். எந்த நம்பர் முடி கீழே விழுந்து போச்சு அவருக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப வரும். அவர் நம்முடைய நம்முடைய ஹேர்ஸ் நம்பர் பண்ணியிருக்கிறார். பொதுவா ஒரு கொத்து மதிப்பா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் வச்சிருக்கிறார். நம்ம எத்தனை ஸ்டெப் வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கணிக்கிறான். இவ இங்கிருந்து தன்னுடைய வீட்டில இருந்து வரணும், அவன் ஒலிமுக வாசலை சாரி பார்த்து இஸ்ரவேல் நாட்டில இருந்து வரணும், எப்பொழுது வந்தா சந்திக்க முடியும்? எல்லாருடைய கணக்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்கூட்டி வந்திருந்தா அவள் அங்கே வந்திருக்க மாட்டான். அல்லது கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தா அவள் விறகு போய்கிட்டு போயிருப்பான், சந்திக்க முடியாது. அந்த பெண்ணை அவன் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. யாருன்னு தெரியாதோ ஆண்டவர் தரிசனத்தில் காண்பிச்சிருக்கிறார். அவன் அதை நோக்கி வரும் பொழுது, இவளும் அங்கே வரும் பொழுது ரெண்டு விறகு பொறுக்குகிறாள். இதற்காக கடைசி மீல் அவள் வந்து அதை செய்வதற்காக ரெண்டு விறகு பொறுப்புகிறாள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அந்த விசிட்டிங் டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எப்பொழுது உங்களை இந்த மெசேஜ் சந்திக்க வேண்டும்? எலஜாவுடைய மினிஸ்ட்ரி எப்பொழுதும் உங்களுக்கு வரணும். அதனால் எனக்கு எலஜா மினிஸ்ட்ரி வருகிறது. ஆண்டவர் அந்த மினிஸ்ட்ரியை அனுப்புகிறார். இதை நானும் வருகிறேன். என்னை எங்கெல்லாமோ சுத்திக்கிட்டு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்பொழுது இந்த மெசேஜ் எனக்கு வருகிறது. அதே போல உங்களுக்கு வருகிறது. ஏற்ற வேளையில் உங்களை இந்த மெசேஜ் சந்திக்கிறது. எப்பொழுது சந்திக்க வேண்டும்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மெசேஜ் சந்திக்கும் பொழுது நம்ம எலஜாவை ஏற்றுக்கொண்டோம். அந்த மெசேஜுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம். இதுதான் ரியல் பிரைட். அல்லது மற்றவங்களை வந்து நம்ம மெசேஜை கேட்டு பாருங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்டு பார்க்க மாட்டாங்க. நான் சில ஊழியக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சாட்சியை கேட்டு பாருங்கள், நான் எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள் அப்படின்ருக்கு. ஏன்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்வாங்க. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யூ கான்ட் சர்வ் காட் அண்ட் மேமன். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். தண்டிலே சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் அழிய கொடுத்தவனுக்கு பாத்திரமனாய் இருக்கும்படி பிழைப்புக்கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். தண்டிலன்னா மிலிட்ரி. மிலிட்ரியில் அங்கே இருக்கும் பொழுது வேற வேலை பார்க்க முடியாது. அவன் லைஃப்பை வந்து இத்தனை வருஷம் எழுதி கொடுத்துட்டு மிலிட்ரிக்கு போகணும். தன்னுடைய ஜீவனையும் கொடுக்குற மாதிரி தான் மிலிட்ரிக்கு போகணும். அதுதான் ஆண்டவர் இதான் ஒரு மிலிட்ரி அழைப்பு. இது வேற வேலையில் வேற அலுவலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதனால பாருங்க, இது டோட்டல் டெடிக்கேஷன். ஒரு ஊழியக்காரங்கிறது டோட்டல் டெடிக்கேஷன். விசுவாசித்து கர்த்தரை நம்பி ஜீவிக்கணும். எலியா அப்படி தான் ஜீவிக்கிறான். ஆண்டவர் தான் அவனை போஷிக்கணும். அடுத்த வேளை ஆகாரம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆண்டவர் எப்படி அவனை நடத்துவார்னு தெரியாது. கர்த்தரை நம்பி இருக்கிறான், அவர் நடத்துகிறார். இதான் ட்ரூ மினிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த ட்ரூ மினிஸ்ட்ரி எலஜா மினிஸ்ட்ரி, அது யார்கிட்ட வருது? சூனமேச்சு இல்லை இந்த விடோ ஆஃப் சாரி பாத், அந்த பெண்ணிடத்திலே வருகிறது. Behold, the widow woman was there gathering of sticks. அவள் வந்து விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறான். அந்த பத்தாம் வசனத்தை பின்பகுதியை வாசிக்கிறான்.
அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா,
குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வா என்று சொல்லுகிறான். Fetch me, I pray thee, a little water in a vessel that I may drink. இதோ நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது பாருங்க, இந்த பெண்ணை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த விசிட்டேஷனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இது வந்து டிவைன் அப்பாயின்மெண்ட், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்காக இருக்கிறது. இந்த மெசேஜ் என்னை சந்தித்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இந்த மெசேஜில் வந்துட்டமே, மாட்டிக்கிட்டமே, எப்படி தப்பிச்சு போகிறது, பாஸ்டர் திட்டுவாரு, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த கௌரவத்துக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம். இந்த மெசேஜில் வந்ததுக்காக சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. இந்த எலஜா மினிஸ்ட்ரி என்னிடத்துல வந்தது. இட் இஸ் அ டிவைன் அப்பாயின்மெண்ட். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்காக இருக்குது. என் லைஃப்பில் ஆண்டவர் அப்படி செட் பண்ணியிருக்கிறார். சில வாலிப பெண்கள் வந்து மாட்டிக்கிட்டமே, நம்ம இஷ்டம் போல போக முடியலையே, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவ்வளோதான்.
மனச சுயாதீன சித்தம் இருக்கு, உங்களுக்கு செல்ஃபில் இருக்கு. எந்த நேரத்திலையும் உங்கள் ஃபெலோஷிப்பை கட் பண்ணலாம். நமக்கு மெம்பர்ஷிப் கிடையாது, நமக்கு ஃபெலோஷிப் தான். எந்த நேரத்திலையும் உங்கள் ஃபெலோஷிப்பை கட் பண்ணலாம். அப்படி சிலர் கட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அதே போல நீங்களும் போகலாம். இது மனப்பூர்வமாக ஆண்டவரை நேசிக்கணும். செய்தி நம்மளத்தில் வந்ததுக்காக சந்தோஷப்படணும். இப்போ நான் சந்தோஷப்படுறேன். அதிக போராட்டங்கள் இருந்தாலும் சந்தோஷம், ஏன்னா எனக்கு முன்னால் ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் முன்னால் நிறைய ப்ராமிஸ் இருக்கிறது, அதெல்லாம் நான் பெறணும். இந்த மெசேஜ் வரலன்னா நான் அதெல்லாம் பெற முடியாது. நான் அதை நினைச்சு பார்க்குறேன், கத்தர் எனக்கு எவ்வளோ பெரிய சலாக்கியத்தை தந்திருக்க. அந்த மெசேஜில் வந்து எனக்கு ஏதாவது நஷ்டமாச்சா? கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்படலை. கத்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெண்ணை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார், அவங்கள அந்த விசிடேஷனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். இவள் வந்து ஒரு வில்லிங்னஸ்ஸாக இருக்கிறாள். தண்ணி கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லும் பொழுது உடனே தண்ணி கொண்டு வர போகிறாள். கொண்டு வர போகும் பொழுது இன்னொரு ரிக்வஸ்ட் கொடுக்கறான். பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான்.
ஏதோ கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. தண்ணி கொண்டு வரும்பொழுது அதோட சேர்த்து கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னு அவன் ஒலிமுக வாசல் என்று நிக்கிற வீடு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது. அவள் தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்து வர போகும் பொழுது, ஒரு செம்புல தண்ணியை கொண்டு வர போகும் பொழுது, அவ போகிறா போகும் பொழுது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் நிறைய அப்பத்தை செஞ்சு வச்சிருப்பா, ஒரு பத்து ஆடு செஞ்சு வச்சிருப்பா, கொஞ்சம் சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. அதுல என்ன செய்து எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்ட மாதிரி இவர் சொல்றாரு. அப்பொழுது அவ சொல்றா, என்கிட்ட எந்த குக்குடு ஃபுட்டும் கிடையாது, எந்த பிரெட்டும் கிடையாது, நான் ஒன்றும் செஞ்சு வைக்கல. பானையில் கொஞ்சம் தான் மாவு இருக்கு, கலசத்தில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்குது. கடைசியான ஆகாரத்தை செய்யறதுக்கு தான் ரெண்டு விறகு பொறுக்க வந்திருக்கிறேன். என்னுடைய நிலைமை அவிதமாக இருக்கிறது. நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கிறேன், மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் செத்து போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய நிலைமை இது தான். நான் ஏதோ நிறைய செஞ்சு வைக்கலை, அதை உங்களுக்கு ரெண்டு தூக்கி கொண்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்றா. அந்த வசந்த வாசிக்கலாம்.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன்.
ரெண்டு விறகு பொறுக்க இங்க வந்திருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா விறகு பொறுக்க வந்திருக்கேன். கடைசியில் நிறைய விறகு வேண்டாம், ரெண்டே விறகு இருந்தா போதும். அதனால கடைசி ஆகாரத்தை லாஸ்ட் மீல நான் குக் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மத்தியிலையும் இவள் வந்து தன்னுடைய ஆகாரத்தை ஷேர் பண்ண அவள் வில்லிங்னஸ் மனப்பூர்வமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. Her willingness to still serve under such extreme condition, miga mosamana or nilai, andha nilaiyum aval vandu udavi seiya aval aayathamai irukkiraal. Rebekkal vandu enna seidhaal, andha 10 ottangalukkum thanneera vandu kanathukulla irangi kodatha thanneerla nerappi mele kondu varum. Indha maari namma apdi bucket potu ilukkiradhala kediyadhu. Andha kaathula adha kandupidikkala. கிணத்துக்குள்ள இறங்கி இறங்கி குடத்தை நிரப்பி கொண்டு வரணும்னா எத்தனை முறை ஏறி இறங்கியிருப்பா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பாருங்க. ரூத்து வந்து என்ன பெத்லேமுக்கு வரும் பொழுது வீட்டில் உட்காந்துக்கிடலை, அவ போய் கதிர் பொறுக்க போகிறா. எல்லாம் ஒரு மோசமான ஒரு நிலை. அந்த நிலையிலையும் அவங்க சேர்வ் பண்ணுறாங்க. அதே போல ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும். எந்த வித மோசமான கண்டிஷன் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். ஆமென். அப்படி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? When you continue to serve, then good things will happen. அப்படி நம்ம செய்யாதபடி இருந்தால் எது நல்ல காரியம் நடக்காது. நம்ம அதன் மத்தியிலையும் நம்ம செய்தோம் என்றால், ஆண்டவரை ஆராதித்தோம் என்றால், நமக்கு ஆண்டவர் குட் திங்ஸ் அவர் கட்டளையிடுவார். Then good things will happen. இந்த கடைசி காலத்திலே நம்ம வாய்ஸ் ஆஃப் எலஜாவை கேட்கிறோம், ஏழாம் தூதனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம், தீர்க்கதரிசியின் செய்தியை நம்ம கேட்கிறோம். நம்மகிட்ட வந்து கொஞ்சம்தான் மாவு இருக்குது, கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்கிறது. சஃபரிங் வித் தி அன்சர்டனிட்டி, நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. What the future held for her and her son's very life, அவளுடைய ஜீவன், அவளுடைய குமாரனுடைய ஜீவனுக்கு என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியாது. வருங்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. கடைசி ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு சொல்லி அவ நினைக்கிறாள். அதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கிறாள் அவள். ஒரு இத கண்டிஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நிச்சயம் இல்லாத ஒரு காரியம்தான். AI, ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால என்ன வேணாலும் அந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபேக் நியூஸை கொடுக்கும். அதனால் யூடியூப்பில் மெசேஜ் கேட்கும் பொழுதும் நீங்கள் வந்து இது உண்மையான மெசேஜா அல்லது பொய்யான மெசேஜான்னு தெரியாது. ரஷ்ய அதிபர் மரித்து போனார்னு சொல்லி அப்படி சடலத்தை போட்டிருக்கும். அவர் உயிரோடு தான் இருப்பார். ஆனால் இந்த ஏஐ வந்து அப்படி தயார் பண்ணிடும். ஒரு நியூஸை வந்து நிறைய ஃபேக் நியூஸாக கொடுக்கும். இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணும் பொழுது உலகத்தில் இருக்க யார் வேணாலும் தங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பீப்புள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். இதை மாதிரி ஒரு காலம் இல்லை. முதல்ல அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு, பின்பு இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு வந்தது, இப்பொழுது இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு. இப்போ தற்சமயம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் பொழுது ஃபேக் நியூஸ் அது கொடுக்கும். ஒரு நியூஸை வந்து பலதாக அதை புரட்டி கொடுக்கும். அதனால் நம்ம கேட்குற நியூஸு உண்மையா, ஈரான் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் அந்த யுத்தம் வந்து உண்மையான்னு தெரியாது. ஈரான் வந்து குண்டை போட்டுச்சு, அதை வந்து அமெரிக்கா பிளேனெல்லாம் அழிச்சு போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்து உண்மையான்னு சொல்ல முடியாது. எதுவுமே உண்மைன்னு சொல்ல முடியாது. அதனால அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லை, எது நிச்சயம் கிடையாது. வாழ்க்கையில் மனுஷங்களும் நேரத்துக்கு நேரம் புத்தியை மாற்றிடுவாங்க, நிச்சயம் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த மனுஷனும் நிச்சயமாக நம்ப முடியாது. அவர் மனக்காலம் வருது, இவன் சொல்றது உண்மையா பொய்யா அதையும் நம்ப முடியாது. இவ்விதமான ஒரு காலத்தில் அன்சர்டனிட்டி, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நாளைக்கு என்ன சூழ்நிலை வரும், என்ன நியூஸை நம்ம கேட்போம், நல்ல நியூஸா கெட்ட நியூஸா நமக்கு தெரியாது. உலக வாழ்க்கை அவ்விதமான ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிறது. அதனால் நாளைக்கு உயிரோடு இருப்பமான்னு இவளுக்கு தெரியாது. அதனால் அன்சர்டனிட்டி, பிரதர் பென்காம் பி சர்டன் ஆஃப் காட், தேவனை குறித்து நிச்சயமிடவளாக இருங்கள் என்ற செய்தியில் இந்த சூனமைச்சுவமனை குறித்து தான் பேசுகிறாள். அவள் ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழுகிறாள். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா சில நேரத்தில் ராத்திரி படுத்திருக்கும் பொழுது பயம் வந்துடும். நம்ம தூக்கம் வந்து கலைஞ்சி போன தூக்கம் திருப்பி வராது. ஏனென்றால் பல காரியங்களை நம்ம நினைக்கிறோம், பல சூழ்நிலைகளை நினைக்கிறோம். எல்லாமே அன்சர்டனிட்டி, நிச்சயமில்லாத தன், எதையுமே நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படி மனுஷனை உண்டாக்கினாரா? ஆண்டவர் அப்படி மனுஷனை உண்டாக்கவில்லை. அவன் நிச்சயத்தோடு இருக்கணும் தான் உண்டாக்கினார். ஹியூமன் பீயிங்ஸ் வேர் நெவர் டிசைன்ட் பை காட் டு பி அன்சர்டன் அபவுட் எனி திங். எந்த காரியத்தை குறித்தாயிலும் நிச்சயமில்லாமல் வாழ வேண்டும் என்று மனுஷனை அவர் உண்டாக்கவில்லை. மனுஷனை அவிதமாக டிசைன் பண்ணவில்லை. என்றைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ அன்றையிலிருந்து உலகம் வந்து அன்சர்டனிட்டியில் இருக்கு. எதையாவது நம்ப முடியுமா? எவனையாவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஏதாவது நம்பி, யாரை நம்பி ஏதாவது வேலையை செய்ய முடியுமா? நம்ப முடியாது. யாராவது நமக்கு வந்து நல்ல மாதிரி மனப்பூர்வமா உதவி செய்வாங்கன்னு நம்ப முடியுமா? நம்ப முடியாது. Uncertainty, great uncertainty. We are living in the time of great uncertainty. இது வர 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 மோசமா போய்கிட்டு இருக்கு. இவ்விதமாக ஆண்டவர் மனுஷனை அப்படி உண்டாக்கினாரா? அப்படி உண்டாக்கவில்லை. Garden of Eden, when sin came in and broke eternity into time. ஏதேன் தோட்டத்திலே பாவம் வந்த பொழுது அவன் நித்தியத்திலிருந்து டைமுக்குள்ள வந்துட்டான். அவன் நித்தியத்திலிருந்து காலம் என்பதுக்குள்ளாக வந்துவிட்டான். அந்த பாவம் அவனை காலத்துக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது மனுஷன் வந்து செய்கிற காரியங்கள் நிச்சயமா சொல்ல முடியாது. எல்லாம் போலியா இருக்குமா? அது உண்மை இல்லாம அது பொய்யா இருக்குமா? அன்றைக்கு ஒரு ஒரு பெண்ணை தான் சர்ப்பமானது வஞ்சித்தது. சாத்தான் வந்து ஏவாள் என்ற ஒரு பெண்ணை தான் வஞ்சித்தான். இன்னைக்கு உலகத்தையே வஞ்சித்து விட்டான். இந்த AI மூலமாக, இந்த இன்டர்நெட் மூலமாக, மீடியா மூலமாக உலக அனைத்தையும் வஞ்சித்து அவங்களுடைய ஹார்ட்டை வந்து பொய்யை நம்ப வச்சு அவன் வந்து அங்கே உட்கார்ந்துக்கிட்டான். அதனால் எல்லாம் என்ன செய்யலாம், நல்லா தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா புத்தி மாறி போயிடும். இந்த மனுஷனுடைய புத்தி ஏன் இப்படி மாறிச்சு? இந்த பெண்ணினுடைய புத்தி ஏன் இப்படி மாறிச்சு? அதுதான் இந்த காலம், அதான் மாதிரி காலம். It's a great uncertainty. 50 வருஷம் கூட ஒருத்தர் நம்ம கூட ஃபெலோஷிப்பாக இருப்பாங்க, திடீர்னு புத்தியை மாற்றிக்கிடுவாங்க. இது என்ன? இது இதுதான், இட்ஸ் அ டைம் ஆஃப் அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லாத தன். அதனால உலகத்தில் எந்த நியூஸையும் எந்த ஒரு காரியத்தின் மேலையும் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு நிச்சயமான ஒரே ஒரு காரியம், இந்த எலஜா வாய்ஸ். ஹல்லேலூயா. அதனால அவளுடைய வாழ்க்கையில் அன்சர்டனிட்டி இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது. ஒரு மதர்ஸ் லவ் வந்து தன்னுடைய மகன் மேல அதிக பாசம் வைத்திருக்கிறான். அந்த மகனும் செத்து போவான். இவ்விதமான ஒரு நிலையில அவ இருக்கும் பொழுது கடைசி ஆகாரத்தை அவள் செய்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே செத்து போலான்னு நினைக்கும் பொழுது அவளுடைய லைஃப் எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருக்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயமான ஒரு சத்தம், அதுதான் எலஜா வாய்ஸ். ஹல்லேலூயா. அந்த எலஜா வாய்ஸ் தான் நிச்சயமான சத்தம். அது காட்ஸ் வாய்ஸா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமான ஒரு காரியம் இந்த எண்ட் டைம் மெசேஜ். ஹல்லேலூயா. The word of God. Hallelujah. நீங்க கேட்கிற ஞாயிற்றுக்கிழமையில இங்க வந்து கேட்கிற இந்த செய்தி தான் நிச்சயமான செய்தி. வேற உலகத்துல நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் நிச்சயம் இல்லை. யாரையும் நம்ப முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்ப முடியாது. அதனால அரசியல், ஃபேக் அரசியல் நடக்குது. எல்லாமே ஃபேக்கா இருக்குது. உலகத்தின் சூழ்நிலைகள் ஒரே நாள்ல டக்குன்னு மாறிடும். எப்படி 16 அமைச்சர்களில் 2 அமைச்சர் மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க? புரியவே இல்லை. ஜனங்களுடைய மைண்டை சாட்டான் கேப்சர் பண்ணிட்டான். அவன் மீடியா மூலமாக அவனுடைய ஆசை வந்து ஜனங்களுடைய இதயத்திலே வாசமாயிருந்து மனுஷனை ஆளுகை செய்ய வேண்டும். அதனால எல்லா பீப்புளும், தமிழ்நாட்டு பீப்புள் எல்லாரையுமே மைண்டை கேட்ச் பண்ணிட்டான். அன்னைக்கு ஒரு பெண்ணை தான் வஞ்சித்தான், அன்னைக்கு உலகத்தையே வஞ்சித்து விட்டான். இந்தியாவே வஞ்சிக்கப்பட்டுட்டு, உலகமே வஞ்சிக்கப்பட்டுட்டு, சாத்தான் எல்லா மனசையும் கேட்ச் பண்ணிட்டான். என்னதுனால? ஃபேக் நியூஸ், லைஸ், பொய்களினாலே, அந்த வந்து தவ அந்த பொய்யான செய்தியினாலே இன்னைக்கு மனுஷங்களை எல்லாத்தையும் பிசாசு வஞ்சித்து போட்டான். உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. ஆனால் இன்னைக்கு நமக்கு நிச்சயமான ஒரு காரியம், நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டிய காரியம், The message of the heaven. Hallelujah. Elijah voice. The ministry of Elijah. இந்த பெண்ணுக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலஜா வந்திருக்கு, உங்களுக்கு எனக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலஜா வந்திருக்கு. அதன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அதனால எலஜா என்ன சொல்லுகிறார், அவள் கொஞ்சம் முதலாவது எனக்கு ஒரு அடைய நீ பண்ணிட்டு வா, பின்பு நீனும் உனக்கு குமாரனும் நீ சாப்பிடலாம். 13
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்.
முதலாவது நீ எனக்கு ஒரு சின்ன அடையை, ஃபியர் நாட், இதுதான் நிச்சயமான சத்தம். கர்த்தர் நம்மளை பார்த்து ஃபியர் நாட். சில நேரங்களில் நம்ம தூக்கம் கலைஞ்சிரும், நமக்கு பல எண்ணங்கள் வந்துடும், நினைச்சு நம்ம இது எப்படி போய் முடிய போதோ, இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இதை மீண்டு நம்ம எப்படி வர முடியும், இதை தாண்டி எப்படி வர முடியும் என்று நம்ம நினைப்போம். நம்முடைய பர்சனல் லைஃப், நம்ம ஃபேமிலி லைஃப், இதோ நம்முடைய வேர்ல்டி லைஃப்ல வந்து இதோ சில சூழ்நிலைகளை மீண்டு வர முடியாது. அதனால நமக்கு பயம் வந்துடும், நமக்கு திகில் வந்துடும், அது நம்முடைய தூக்கத்தை பாதிக்கும். அவ்விதமான நிலையில இருக்கும் பொழுது இதோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வாய்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், ஃபியர் நாட், நீ பயப்படாதே. ஒரு பிடி மாவும் ஒரு கலசத்துல கொஞ்சம் என்ன தான் இருக்கிறது, நீ பயப்படாதே. அந்த சத்தம் என்ன சொல்லுது, நீ பயப்படாதே, ஃபியர் நாட். ஆமென். Go and do as thou hast said, but make me there of a little cake first, and bring it unto me, and after make for thee and for thy son. நீ முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி கொண்டு வா. புட் காட் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுக்கு முதன்மை ஸ்தானம் கொடு. முதல்ல காலையில் எழுப்பின நியூஸ் பேப்பர் படிக்காத, முதல்ல பைபிள் படி. கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடு, முதலாவது ஜெபம் பண்ணு, அதுக்கு பிறகு அவன் வேலை செய். கர்த்தருக்கு புட் காட் ஃபர்ஸ்ட், முதலாவது எனக்கு நீ அதை செய். ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போ, வேற ப்ரோக்ராம் போகாத, புட் காட் ஃபர்ஸ்ட். நீ முதலாவது எனக்கு ஒரு அடையணும். அவளுடைய விசுவாசத்தை அவன் டெஸ்ட் பண்ணுகிறான். அவளுடைய விசுவாசம் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படுது. முதலாவது எனக்கு நீ அதை சிறிய அடைய பண்ணிட்டு வா, அதுக்கு பிறகு நீ உமக்குமாருக்கும் பண்ணலாம். என்ன இந்த மனுஷன் ஈவிறக்கம் இல்லாம அந்த குழந்தைக்கு கூட கொடுக்க மாட்டாங்கான், தனக்கு வேணுங்கன்னு சொல்றானே அப்படின்னு நம்ம நினைக்க தோணலாம். ஆனா வந்து கர்த்தருடைய வார்த்தை அது, முதலாவது நீ எனக்கு கொடு. ஏழைகளுக்கு 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 அதை செய்யணும், இதை செய்யணும், நல்லதுதான். ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கணும், நல்லதுதான். கர்த்தருக்கு சோத்திரம், அந்த மாதிரி மனப்பான்மை எல்லாம் இருக்குது. ஆனா இயேசு சொல்லுகிறார், தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருக்கிறாங்க, நீங்க நினைச்ச நேரம்லாம் செய்யலாம். எங்க பார்த்தாலும் ஏழைகள் இருக்கிறாங்க. நீங்க அங்க திரும்பினாலும் இங்க திரும்பினாலும் ஏழைகள் இருக்கலாம், எந்த நேரத்திலும் ஏழைகளுக்கு செய்யலாம். ஆனா நானும் எப்பொழுதும் உங்க கூட இருக்க மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுங்க, ரெண்டாவது ஏழைகளுக்கு மற்றதெல்லாம் பாருங்க. புட் காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால என்ன செய்யணும், நீ முதலாவது எனக்கு ஒரு அடைய பண்ணி கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவ அதையும் செய்ய போகும் பொழுது இப்பொழுது என்ன சொல்லுகிறான், 14 வாசிக்கலாம்.
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
The barrel of the meal shall not waste, neither shall the cruse of oil fail until the day that the Lord sendeth rain upon the earth. கர்த்தர் பூமியிலே மழையை அனுப்பும் வரைக்கும், கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, மழையை அனுப்பும் வரைக்கும், செழிப்பு வரும் வரைக்கும் பானையிலே மாவு குறைவதில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஆமென். அதனால பாருங்க என்ன ஒரு அபாத அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிறார். முதலாவது நீ எனக்கு கூட, இந்த டெஸ்ட் தான் ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். முதலாவது எனக்கு நீ பிரிபரன்ஸ் கொடு. நீ காலையில் எழுப்பினோட நியூஸ் பேப்பர் படிக்காத, நீ என் பைபிளை படி. எனக்கு புட் காட் ஃபர்ஸ்ட், நீ முதலாவது சர்ச்சுக்கு போ, அதுக்கு பேர் உன் வேலையை பார்க்கலாம். நீ முதலாவது கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடு, அவரை நேசி. அப்பொழுது நீ அப்படி அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும், என்ன பலாபலன் கிடைக்குது? சேசத்துல மழை பெய்யும் வரைக்கும் பானையில மாவு குறைவதில்லை. எப்படி அது? அந்த மாவு அங்க ஊத்து எடுத்து வருதா, கலசத்துல எண்ணெய் அப்படி ஊத்துல வருதா? வரக்கு எந்த சான்ஸும் இல்லை. அவள் வந்து அந்த அகப்பையில மாவை எடுத்து அடைய செய்யறா, அது காலியாது. காலியானு அதே லெவல் வந்துருது, காலி ஆக 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 அதே லெவல் வந்துரு. கிணத்துல தண்ணி எடுத்தோம்னா அது நம்ம எடுக்க எடுக்க அது ஊறுது. அதே மாதிரி இங்க வருது. எப்படி வருது? அது என்ன ப்ராசஸ்ல வருது? அது மாவா வருது, ஆயிலா வருது? ஆயில் வரணுனாலும் மாவு வரணுனாலும் இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணி அந்த ஆயில் வருது. இதம் வந்து அது என்ன ஆச்சரியம்! ஆல்மைட்டி காட், ஹல்லேலூயா, மிராக்கிள் வொர்க்கிங் காட், நம்ம ஆராதிக்கிற தேவன், எலியாவின் தேவன், நம் தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஹல்லேலூயா. அவர் வந்து குறைய குறைய வந்து ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம குறைக்கு குறைய 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 பண்றோம். நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவர் அதை ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாக்கெட்டில் இருக்கு பணம் காலியாக ஆக அந்த பாக்கெட்டை அவர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய பொக்கிஷத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஃபில் அப் பண்ணுகிறார். நீங்க இதை விசுவாசித்து இதை அப்ளை பண்ணா உங்களுக்கும் அப்படியே நடக்கும். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவரே இருக்கிறார். இன்னைக்கும் அவர் செய்ய முடியும், உங்களுக்கும் செய்ய முடியும். அதனால ஆண்டவரே, எனக்கு பணம் எடுக்க எடுக்க அது நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர். உங்க பானையில மாவு வருது பதிலா உங்க பாக்கெட்ல ஆண்டவர் காசை நிரப்பிக்கிட்டே இருப்பார். அது இங்க காலியானா தான் அது நிறையும். காலியாக்க ஆக்க ஆக்க நிறைஞ்சிருக்கும். என்னென்ன காரியத்தை செய்யணுமோ செய், செஞ்சுக்கிட்டே இரு. அதுதான் நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யறேன். அதுதான் சர்ச்சில் மேலே கட்டிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வந்து செலவு பண்ண பண்ண ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். வச்சுக்கிட்டே இருந்தா அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆண்டவர் ஃபில்அப் பண்றாரு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் செய்த அற்புதம். அதுதான் எலியாவின் தேவன். இந்த மெசேஜ் வந்து இதுல ப்ராமிஸ் இருக்குது. ஆண்டவர் அங்க ப்ராமிஸ் சொல்லுகிறான், ப்ராபசி சொல்லுகிறான். இது அது குறையாது. அதே போல இன்னைக்கு மட்டுமல்ல, தேசத்துல மழையை கட்டளையிடும் வரைக்கும், நீங்க இந்த உலகத்தை விட்டு போறும் வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இன்னைக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதல்ல, அவர் வந்து நம்ம உலகத்துல உயிரோடு இருக்கும் வரைக்கும், உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர் நமக்கு அற்புதத்தை சந்திப்பார், செய்வார், தேவைகளை சந்திப்பார். இந்த மெசேஜில் ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யறார்? அதுதான் நிச்சயமான சத்தம். அதனால இந்த AI can so easily make up all this fake sub. இது வந்து உண்மையான செய்தி கிடையாது. அதனால AI மூலமா அநேகருடைய வேலை போயிடும், அநேகருடைய ஜாப் போயிடும். இதோ அது வந்து ஜனங்களை வந்து குழப்பி விட்டுரும். ஆனால் we heard a voice of prophet in this generation. இந்த கடைசி காலத்திலேயே நம்ம தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை கேட்குறோம். அதான் பி சர்டன் ஆஃப் காட், தேவனை குறித்து இப்போ நிச்சயமே இந்த சத்தம் உண்மையான சத்தம். இது ஃபேக் நியூஸ் கிடையாது. அதே மாதிரி நடந்துச்சா? நடந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் இந்த மெசேஜை கேட்குறீங்க. இந்த மெசேஜ் தான் உண்மையா? இதுக்கு கீழ்ப்படியணும், இதை நேசிக்கணும், இதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இது உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். உங்களுக்கு அது சிருஷ்டிக்கும் தன்மையுடையதா இருக்கிறது. அவர் ஸ்டில் கிரியேட்டர். அவர் இன்றைக்கும் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அதுக்கு ஆயில சிருஷ்டிக்கிறார், மாவை சிருஷ்டிக்கிறார். அது வந்துகிட்டே இருக்கிறது. அந்த கிரியேட்டிவ் பவர் அங்க நடக்கிறது. மிரக்கிள் ஒர்க்கிங் பவர் அங்க நடக்கிறது. அதனால கத்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பெண்ணை வந்து God had prepared this widow woman for the visitation of Elijah. எலியாவை சந்திக்கும்படியாக இவளை ஆயத்தப்படுத்துகிறார். அதே போல இன்னைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இந்த மெசேஜ், த கிரேட்டஸ்ட் மெசேஜ் எவர் பிரீச்ட் இன் த வேர்ல்ட், உலகத்தில் இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணப்படாத இந்த விசேஷித்த செய்தியை கேட்கத்தக்கதாக உங்களை என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மைண்ட், நம்முடைய தாட்ஸ் வந்து அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உலகம் எல்லாமே யூடியூப்ல மூழ்கி இருக்கும் பொழுது எல்லாம் ஃபேக் நியூஸ் கேட்கறாங்க. அரசியல்ல கேட்கறது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். அங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இது ஃபேக் நியூஸ் தயார் பண்ண முடியும். அதனால யாரு ஜெயிச்சா உண்மையாது, எப்படி என்ன, இது ஒண்ணுமே புரியாது. இவர் ஏன் தோல்வி அடைந்தார் ஒண்ணுமே புரியல. அது நியூஸ் உண்மையானது சம்பவமா அல்லது இது ஃபேக்கா, அப்படி செய்ய முடியுமா? இதோ அந்த மாதிரி ஒரு காலம், மிக கேடுகட்ட காலம். எல்லா லெவல்லையும் இதோ ஃபேக் நியூஸ் தான். என்ன வேணாலும் மனுஷன் வந்து அதை குழப்பி விடலாம், அதை கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம். ஜனங்கள் மனசை கன்ஃபியூஸ் பண்ணி சாத்தான் அவங்களுக்குள்ள வந்து வாசமாயிருக்கு. ஆனால் நமக்குள்ள வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தசை தலோட் கத்த சொல்லுகிறதாவது விஷயம், இது நிச்சயமான சத்தம். இதை நம்பிதான் நம்ம ஜீவிக்க முடியும். வேற எதை நம்பி நம்ம ஜீவிக்க முடியாது. மனுஷனை நம்பி நம்ம ஜீவிக்க முடியாது. மனுஷனுடைய வாக்குறுதிகளை நம்பி நம்ம ஜீவிக்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை, அவருடைய பிராமிஸ நம்பி ஜீவிக்க முடியும். இந்த கடைசி காலத்திலே எலஜா மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. எலஜாவுடைய செய்தி ரியல் மெசேஜ். We might be able to face life with a real assurance, being certain of God. தேவனை குறித்து நிச்சயமுடையவளாக இந்த உலகத்தின் சூழ்நிலையை நம்ம சந்திக்க முடியும். ஆமென். அதனால இன்னைக்கு உலகம் வந்து மிக விதமான ஒரு பயத்தில் இருக்கிறது, கன்ஃபியூஷன்ல இருக்கிறது. நிச்சயமற்ற தன்மையிலே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால எல்லாமே எதனால வந்துச்சு, இத மாதிரி உலகம் வந்து இப்படி குழப்பத்துல இருக்கிறது, எதையும் நம்ப முடியாது. சில நேரத்தில் நியூஸ் பார்க்க விருப்பம் இருக்காது, ஏன்னா அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியாது. ஈரான் ஜெயிக்குதா இஸ்ரேல் ஜெயிக்குதா அதுல கூட உண்மை இல்லை. ஒருத்தன் ஈரானுக்கு சப்போர்ட்டா பண்ணுவான், இன்னொருத்தன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா பேசுவான். இவன் சொல்றது உண்மையா அவன் சொல்றது உண்மையான்னு தெரிய முடியாது. வேர்ல்டு நியூஸே பொய்யா இருக்கு, எதை நம்புறது? அதே வெறுப்பா போயிருது. அதனால we know that all this is the, இது எதனால இப்படி வந்திருக்கு, உலகம் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கு. மனுஷன் எல்லாரும் குழப்பத்தில் இருக்கான். மூளையில தான் எல்லா விதமான யுத்தங்களும் நடக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை பிசாசு ஆட்கொண்டு விட்டான். உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. உலகம் அனைத்தும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா ராங் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஒண்ணுமே ஒரு பைசா கூட தேவையில்லை. உங்க செல்போனை வச்சே உங்க நியூஸ் நீங்க கொடுக்கலாம். அவன் வாய்ஸ கொடுக்கறான். அதனால எல்லா சத்தங்களும் உலகத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வாய்ஸஸ் இருக்கிறது. இதெல்லாமே விளங்காத சத்தம். பைபிள்ல போட்டுக்குது அன்சர்டன் சவுண்ட். இதெல்லாமே விளங்காத சத்தம், விளங்குற சத்தம். அது சாட்டன் மெசேஜ் வந்து இந்த எலஜா மெசேஜ், ஏழாம் தூதனுடைய செய்தி. ஹல்லேலூயா. எலியா வந்து சொல்லும் பொழுது அது அவளுக்கு பயத்தை நீக்கினது, அது அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டிருந்தது. இதெல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும், உங்க வாழ்க்கையை குழப்பி விட்டுரும். அதனால பாருங்க, எதனால மனுஷன் வந்து இப்படி இந்த உலகம் சீர்கட்டிருக்கிறது. பின்பு ஏஐ வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே தன்னால காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு உலகத்தையே அழிச்சு விடும். அதே தனியா செயல்பட ஆரம்பிக்கும். அது வந்து உலகத்தையே அழிஞ்சு போகும். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் தான் உலகம் அழிய வேண்டும். இன்னைக்கு அந்த முடிவில் வந்திருக்கோம். உங்களை அறியாமலே அது உலகம் அப்படி நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் செஞ்சிரும். மிக மோசமான ஒரு காலம். ஏனென்றால் மனுஷன் வந்து சத்தியத்தை புறக்கணித்து அவன் இன்டெலிஜென்ஸ்ல போகிறான். அதே போல இந்த மெசேஜ்லயும் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் நிறைய வந்திருக்கிறாங்க. வெளிப்பாடை விட்டுட்டு இன்டெலிஜென்ஸ்ல போறாங்க. அவங்களுக்கு பர்சனல் லைஃப் கிடையாது, ஜப வாழ்க்கை கிடையாது, ஒப்பு கொடுத்தல் கிடையாது, டெடிக்கேஷன் கிடையாது. டெடிக்கேஷன் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. அதனால அவங்களுடைய சுய புத்தியில அவங்க போறாங்க. இந்த மெசேஜ் பீப்புளும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அதனால என்ன செய்ய, ஏனென்றால் ஜனங்கள் வந்து வார்த்தையை புறக்கணிப்பதனால. We know that all of this is a result because of people who have displeased God by the rejection of the truth. சத்தியத்தை புறக்கணிப்பதனாலே ஆண்டவர் மனுஷனை வந்து இந்த கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்ட. நீ உன் புத்தியிலே போ, நீ உன் அறிவிலே போய் உலகத்தையே அழி. மனுஷன் தர அறிவினாலே உலகத்தையே அழிச்சு போடுவான். அதனால நம்ம இன்றைக்கு அவ்விதமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது, We are living in a day of great uncertainty. ஆண்டவர் மனுஷன் அப்படி உண்டாக்குனாரா? இல்ல. பென்கன் the uncertain sound என்ற செய்தியில சொல்லுகிறார். Now the uncertainty of home life, குடும்ப வாழ்க்கையிலே நிச்சயம் கிடையாது. The uncertainty of job, வேலையில் நிச்சயம் கிடையாது. The uncertainty of war, அங்க யுத்தத்திலே வந்து நிச்சயம் கிடையாது. Uncertainty of churches, சபைகளிலே நிச்சயம் கிடையாது. நாலு இடத்த சொல்றாரு. ஹோம் லைஃப், ஜாப் செக்யூரிட்டி, த்ரீட் ஆஃப் வார். இன்னைக்கு ஃபியூல் பிரைஸ் எல்லாம் அதிகமாகி போய்விட்டது. பெட்ரோல், டீசல், எல்லாம் கேஸ் எல்லாமே அதிகமான விலைக்கு போய்விட்டது. எல்லாமே மனுஷன் தன் அறிவினாலே கெடுத்து போட்டான். சர்ச் லைஃப் அதிக குழப்பங்கள், மெசேஜிலையும் அதிக குழப்பங்கள். அது மாதிரி விதமான ஒரு காலத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இந்த கல்வரி சேப்பர்னாக்கில் ரியல் மெசேஜ் போதிக்கப்படுகிறது. அதான் முதல்ல நம்ம ஆத்மாவை பார்க்கணும், ரெண்டாவது நம்ம குடும்பத்து ஆத்மாவை பார்க்கணும். நம்ம மற்றவங்க ஆத்மாவெல்லாம் பார்க்கறது ரெண்டாவது காரியம், அதெல்லாம் கடைசியில். முதல்ல நம்ம நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். உங்க குடும்பத்தில் எத்தனை அங்கத்தினர்கள் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நேரம். ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். இட் இஸ் எ சர்டன் சவுண்ட், இது நிச்சயமான ஒரு சத்தம். இந்த நிச்சயமான சத்தத்தை நமக்கு வெந்ததெல்லாம் விளங்காத சத்தம். மில்லியன் மில்லியன் வாய்ஸஸ் இருக்கு. எல்லாமே நீங்க கேட்டு நேரம் தான் வேஸ்டா போகும். அதெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மையான செய்தி கிடையாது. அதெல்லாம் ட்ரூத்து கிடையாது. எக்காலமும் விளங்காத சத்தம் விட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகுமா? ஒன்று குறந்தீர் 14:18 வாசிக்கிறோம். அதெல்லாம் மில்லியன்ஸ் வாய்ஸஸ் இருக்கு. God promised a single voice. இப்படி நிறைய சத்தம் இருக்கு சொல்ல, ஒரு சிங்கிள் வாய்ஸ், சிங்குலர் வாய்ஸ் இருக்கு. அதுதான் இந்த மெசேஜ். அதான் உலகத்துக்கே இதுதான் ஹோப். இதை தவிர வேற ஹோப் கிடையாது. And through that voice he would reveal his secret plan and purpose. இந்த வாய்ஸ் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை, தம்முடைய பர்பஸ், தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால இந்த வாய்ஸ் தான் சிங்குலர் வாய்ஸ். அநேக சத்தம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே கிடக்க வேண்டிதான். நேரம் தான் வேஸ்ட்டு. எல்லாமே ஃபேக் நியூஸு, எல்லாம் வேதனையை தரும், எல்லாம் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த சிங்கிளர் வாய்ஸ், உலகமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் வாய்ஸ், இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயத்தை தரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்கள் பயத்தை எடுத்து போடும், உங்கள் கன்ஃபியூஷனை எடுத்து போடும். இன்னைக்கு முழு உலகமும் பெரியோ சிறியோ எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். உன் சூன்யத்தால் எல்லா ஜனங்களும் மோசம் போனார்களே. நீதிமொழிகள் 18:23 வாசிக்கலாம்.
விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளும் மணவாட்டிமாருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களா இருந்தார்களே, உன் சூன்யத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே.
ஏதோ உன் வர்த்தகர்கள் பூமியில் பெரியவர்களா இருந்தார்களே, உன் சூன்யத்தால் எல்லா ஜனங்களும் மோசம் போனார்களே. இது ஒரு சூன்யம், பிசாசுனால உண்டானது. அதனால இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி பொழுதுபோக்கு செய்கிறது, அதனால யூடியூப்பில் எல்லா பொழுதுபோக்குகளும் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டில் கொடுக்குறவன் அவனுக்கு இத்தனை வியூஸ் வந்தால் காசு கிடைக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேமரா விளக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிற கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை டிக்டாக் மற்றும் இன்னும் எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுக்கறது. அதை கொடுக்கறதுக்கும் பல இது இருக்குது, பல வழிகள் இருக்கிறது. இதனால் கொடுத்து அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. நல்லா ஹாலிவுட் பாலிவுட் அப்படின்ஸ்லாம் சொல்லி இதை எல்லா விதமான காட்சிகளை அவங்க வந்து வீடியோஸாக கொடுத்து இதோ அது இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கு. அவ்விதமான உலகம் எல்லாமே இந்த சூன்யத்தால் மோசம் போச்சு. பிசாசு அவங்களுடைய இதயத்தை கேப்சர் பண்ணிட்டான், அவனுடைய சிந்தைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டான். மாம்ச சிந்தையாக மாறிவிட்டது, ஆவியின் சிந்தை இல்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது கத்தர் இன்னைக்கு இந்த ஜென்டைல் விடோவுக்கு, இந்த சூனமேட் உமனுக்கு ஒரு வாய்ஸ் அனுப்புகிறார். எலஜா வாய்ஸ் அங்கே வரும் பொழுது, பயப்படாதே, நீ வந்து எனக்கு முதலாவது செய்து கொண்டு பின்பு பண்ணலாம். தேசத்தில் மழை பெய்யும் வரைக்கும், செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடும் வரைக்கும் உன் பானையில் மாவு குறையாது, உன் கலசத்தில் எண்ணெய் குறையாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்போ என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. இந்த மெசேஜ், எலஜா மெசேஜ் அந்த பெண்ணுக்கு வருகிறது. அந்த பெண்ணுக்கு வந்தனால அவளும் அவளுடைய மகனும் பாதுகாக்கப்படுறாங்க. இந்த எலஜா மினிஸ்ட்ரி வரலன்னா அவள் செத்து போக வேண்டிதான், ரெண்டு விறகு பொறுக்கி சாப்பிட்டு செத்து போக வேண்டிதான். அவள் அதுக்கு தான் வந்திருக்கா, ரெண்டு விறகு பெருகிறதுக்கு. அதனால அவள் வந்து சாக வேண்டிதான். ஆனால் இந்த மெசேஜ் வரும் பொழுது அவள் உயிரோடு இருக்கிறாள். எப்படி இந்த மெசேஜ் வந்து அவளை பாதுகாக்கு? ரெண்டாவதாக இது அந்த பெண்ணினால இந்த எலஜா பாதுகாக்கப்படுகிறது. பாருங்க, ரெண்டு காரியங்கள் ரெண்டு பக்கத்திலையும் நன்மை செய்கிறது. இந்த மெசேஜை நான் போதிப்பதனால நான் பாதுகாக்கப்படுறேன், இந்த மெசேஜை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பாஸரை ரிசீவ் பண்ணலன்னா நீங்க பிழைக்க முடியாது, நீங்க இல்லைன்னா நான் ஜீவிக்க முடியாது. பாருங்க, ஒருத்தரால ஒருத்தர் ஜீவிக்கிறது. எலஜாவை வந்து அவ ஏற்றுக்கொள்ளனா எலஜா ஜீவிக்க முடியாது. அதனால ஹி வாஸ் சஸ்டைன் பை த விடோ உமன். இந்த விடோ ஜீவிக்கணும்னா எலஜா மெசேஜை ஏற்றுக்கணும். இந்த கடைசி காலத்தில் உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி மாறி போனாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்யணும், அது மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி என்றால் இந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த மெசேஜ் நம்மளை பாதுகாக்கிறது. நான் இன்னைக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறேன்னா இந்த மெசேஜ் தான். என் மனைவி சொல்லுகிறா, இந்த மெசேஜ் தான். அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப டல் ஆயிட்டாங்க, ரொம்ப ஓல்டு ஆயிட்டாங்க. ஆனால் அவ கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இந்த மெசேஜில் இருக்கிறதுனால தான் நம்ம முகத்தில் ஒரு கலை இருக்கு, நமக்கு உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு, அல்லது இருக்க ஸ்ட்ரென்த்தும் போயிடும். இந்த மெசேஜ் நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சி ஆக்குறது. துன்பத்தின் மத்தியிலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் முன்குறிக்கப்பட்டிருக்கேன், நானும் கொஞ்ச நாள்ல அங்க இருக்க போறேன், நான் அந்த ராஜ்யத்துல இருக்க போறேன், அதனால இன்னும் கொஞ்ச காலம் தான் அப்படின்னு நம்ம இந்த செய்தி நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. இது நமக்கு ஒரு சென்தை தருகிறது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஹெல்த்தை தருகிறது. அதனால இந்த சுனமி டூமைன் வந்து God has sent Elijah ministry to us. ஆண்டவர் இன்றைக்கு எலஜா மினிஸ்ட்ரி ஆனவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். எதை நான் மை சஸ்டைன், நம்ம வந்து ஜீவனோடு இருப்பதற்காக and keep this Elijah ministry இந்த எலியாவின் ஊழியம் நம்ம மூலமா ஜீவிக்கிறது. இந்த மெசேஜ் யாரும் பிலீவ் பண்ணலன்னா மெசேஜ் அழிஞ்சு போகும். ஆனா இந்த மெசேஜ் வந்து ஒரு கூட்டமான மக்கள் பிலீவ் பண்றதுனால இந்த மெசேஜ் ஜீவிக்கிறது. இந்த மெசேஜ் நம்மளால ஜீவிக்கிறது, நம்ம மெசேஜால ஜீவிக்கிறோம். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் இல்லைன்னா நம்ம ஜீவிக்க முடியாது. இந்த மெசேஜை நம்ம விசுவாசிக்கலன்னா இந்த மெசேஜ் ஜீவிக்க முடியாது. உலகத்தில் ஒரு சிறு கூட்டம் விசுவாசிப்பதனால இந்த மெசேஜ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மெசேஜால நீங்க நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த மாதிரி பாருங்க, ஆண்டவர் விதமான டூ வேல ஆண்டவர் கிரியேட் செய்கிறார். ஆண்டவர் அவ்விதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இந்த எலஜா அந்த விடோமன், அதனால கத்தர் எலியா தீர்க்கதரிசியும் ஒரு மனவாட்டியும் உலகத்தில் வைத்திருக்கிறார். எலஜாவை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அந்த ஊழியம் இருக்கிறது. இவளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அந்த எபிலிட்டியை கொடுக்கிறார். அந்த எலஜ் அந்த எலியாவை போஷிக்கும்படியாக அவளுக்கு மாடி வீடு இருக்கிறது. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, மாடி வீடு. மாடியில் எலஜா இருக்கிறார். இவ கீழே இவளும் இவள் மகனும் கீழே இருக்கிறாங்க. உலகம் எப்படி இருக்குது? ஐடலிசம், சாரி பாத்துல பால் வர்ஷிப் அதிகம், பகால் வழிபாடு இருக்கு, ஐடல் வர்ஷிப். அதனால ஜனங்கள் இன்னைக்கு ஐடல், ஸ்போர்ட்ஸ் ஐடல், சினிமா ஐடல். தமிழ்நாடு இப்படி சினிமா ஐடல்ல இருக்குன்னு எனக்கு இப்ப தான் தெரியும். சிலையை கும்பிடுறது மட்டும்தான் விக்கிரகாரன்னு நினைக்க கூடாது. சினிமா சார ரசிகர்களாக மாறுவது அதெல்லாம் ஒரு ஐடல். அந்த சினிமா அந்த லீடர் ஒரு ஐடலா இருக்கிறார். அதனால உலகத்துல ஐடல் வர்ஷிப் இன்னைக்கு நிறைய இருக்கு. லவோடேஷன் ஏசி வந்து ஐடல் வர்ஷிப்பராக இருக்கிறது. இது வந்து என்ன, வீடியோ காட்சிகளை பார்த்து, சினிமாவை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஐடல் வர்ஷிப்பரா இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க வந்து தங்களுடைய இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. நம்ம சர்ச்சை சேர்ந்த சிலரும் அவிதமாக, அவங்க மனசு அவிதமாக கவர்ச்சிக்கப்பட்டிருக்கு. ஐடல் வர்ஷிப். அதனால உலகமே அப்படிதான் இருக்குது. உலகமே ஐடல் வர்ஷிப். சிலர் நிறைய பேர் சிலைய வந்து அப்படியே அந்த கல்லு அந்த இத மாதிரி சிலைகளை கும்பிடுறாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி ஐடல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஐடல்ஸ், ஐடல்ஸ், சினிமா ஐடல்ஸ், இதெல்லாம் ஐடல். ஒரு மனுஷன் தேவனை விட எதை அதிகமாக நேசிக்கிறானோ அது உனக்கு ஐடலா இருக்கு. இவளுக்கு வந்த டெஸ்ட் வரும் பொழுது, இவள் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து இதோ அவள் பாஸ் ஆகிவிட்டாள். ஹல்லேலூயா. As long as he sustained Elijah, எது வரைக்கும் அவள் வந்து எலிஜாவை போஷித்தாளோ பராமரித்தாளோ அது வரைக்கும் என்ன செய்யணும், அந்த ஃபுட் வந்து சூப்பர் நேச்சுரலா வருது. Then the supernatural food would continue to be multiplied for her and her family. ஆண்டவர் அவளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஃபுட் வந்து சூப்பர் நேச்சுரலா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. எது வரைக்கும் எலியாவை அவள் பராமரித்தாளோ அது வரைக்கும். எலியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டா உடனே ஸ்டாப் ஆயிரும். இது வரைக்கும் நாம பார்த்தேன், இனிமேல் பார்க்க முடியாது, நீர் எங்கேயாவது போகும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கணுமே, பானையில மாவு ஸ்டாப் ஆயிரும். நம்ம எது வரைக்கும் இந்த எலஜா மினிஸ்ட்ரியில இந்த ஊழியத்துல உண்மையா இருக்கிறோமோ அதுக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்ம சூப்பர் நேச்சுரலா நம்மளை பராமரித்து வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராப்சர் வர வரைக்கும், செழிப்பு மலை தேசத்திலே மலையை கட்டளையிடு வரைக்கும், ராப்சர் வர வரைக்கும் பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது. நீங்க விசுவாசித்தால் நடக்கும். நீங்க இந்த எலஜா மினிஸ்ட்ரியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீ இதை பராமரித்து வரும் பொழுது, இதை பாதுகாத்து வரும் பொழுது அதனால நீங்க போஷிக்கப்படுவீங்க. நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். Like keep alive until the great Mount Carmel showdown. இப்பொழுது கடைசி ஸ்டேஜுக்கு வரப்போறேன். அதுக்கு முன்னதாக அவளுக்கு இன்னொரு அற்புதம் நடக்கிறது. அதை வந்து 17 அதிகாரம் 17 இருந்து வாசிக்கலாம்.
இவைகள் நடந்த பின்பு வீட்டு காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்போது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து
சரி போதும். இது ஆண்டவர் இவ்விதமான அற்புதத்தை செய்து கொண்டு வருகிறார். எலஜாவும் அவருடைய அந்த சுனமியாலும் பாதுகாப்பான இடத்திலே, மறைவான இடத்திலே ஆண்டவர் வைத்து பாதுகாக்கிறார். அதே போல இன்னைக்கு நம்ம லிட்டில் குரூப் இந்த கல்லஞ்சத்தெருல இந்த மாதிரி ஊழியம் நடக்குதா? யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. மறைவான இடத்திலே இங்கே இந்த மாதிரி வார்த்தைகள் போதிக்கப்படுதா, ஜனங்கள் வர்றாங்களா? யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து பப்ளிசிட்டி கிடையாது, பிரபகண்டா கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. ஆனால் கத்தர் இருந்து எப்படி நம்மளை போஷித்து கொண்டு வருகிறார், வார்த்தையினாலே போஷித்து கொண்டு வருகிறார். மனுஷகுமாரே மாறாத வார்த்தையினாலே, we are feeding on the unfailing body bed of the Son of Man. நம்ம ராப்சரை சந்திக்க ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமீன். அந்த நேரத்தில் என்ன செய்து இவளுக்கு இன்னொரு டெஸ்டிங் வருகிறது. அவளுடைய குமாரன் அதிக வியாதியாயிருக்கிறான், சின்ன பையன். அவன் வந்து சுகவீனமாகி கடைசியில் உயிரே போயிட்டு, அப்பொழுது இவள் வந்து என்ன சொல்லுகிறாள், 18
அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்து?
எலியாட்ட போய் இப்படிதமான ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அவிசுவாசமான வார்த்தைகளையும் சொல்லி போட்டா. எனக்கு நீர் வந்ததுனால என் மகன் செத்து போயிட்டாங்க கதையில அவர் மேல ஒரு பிளேம போடுகிறார். அப்பொழுது அதை குறித்து நான் விளக்கமாக சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், உன் குழந்தைய எனக்கு தா, என்னிடத்துல தாணி மேலறையில் கொண்டு போயிட்டு, அவன் மேல் வீட்டில் இருக்கிறான், அங்கே கொண்டு போய் அந்த குழந்தை மேலே 3 அவன் வந்து அவன் மேலே படுத்து, ஆண்டவரே இவள் எனக்கு போஜனம் கொடுத்தா, ஆனால் இவளுக்கு இந்த மாதிரி சோதனை வந்தது, இவனுடைய ஆத்மா திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறான். 22 வாசிக்கலாம்.
அந்த பிள்ளையின் மேல் 3 குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும்.
பிள்ளையின் ஆத்மா திரும்பி வர பண்ணும். அப்பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு செவி கொடுத்து அந்த குழந்தை அந்த உயிரோடு வந்தது. அந்த குழந்தையை கொண்டு போய் தாயிட்ட கொடுக்கும் பொழுது, நீர் வந்து தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று, ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைஃப், ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பாய்ஸ் லைஃப், அவனுடைய ஜீவன் திரும்ப வந்து இவன் ஆத்மா மறுபடியும் இவனுக்குள்ள வர வேண்டும் என்று அந்த குழந்தையின் மேலே 3 முகங்குப்புற விழுந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதான் ஐடென்டிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். You have got to be identified with Christ. Brother Bengam, 63rd verse, 10th verse, 28th Borden in the Chedile, 88th paragraph, let's say. And his life living in you. And the Kulandha mele padukkum pulludhu, and the Kulandha yoda identify pannukaram. Innaikki namma Kirisu vodu kuda marithom, Kirisu vodu kuda adakkam pada pattom, adha jnanasanam, adakkam pada pattom. Pinbu namma avarodu kuda elundhom, அதன் பின்பு அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும். We are seated in heavenly places with Christ Jesus. அவரோடு நம்முடைய லைஃப் அடையாளப்படுத்தப்படும் பொழுது என்ன வருது? அவருடைய லைஃப் நமக்குள்ள வருது, அந்த ஜீவன் நமக்குள்ள வருது. அந்த குழந்தை ஜீவன் வந்தது, அங்கே அந்த உயிர்த்தெழுதல் வந்தது, ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைஃப். ஆமென். இந்த மினிஸ்ட்ரி வந்து ரெஸ்டோரேஷன் மினிஸ்ட்ரி. இழந்து போன சத்தியங்களை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது 2 அற்புதம். முதல் அற்புதம் பானையில மாவு குறையவில்லை, அது ஆண்டவர் அவளை பராமரித்தார். இப்பொழுது 2 அந்த வாழ்க்கையில வந்து ரெசரக்ஷன். ஆமீன். அதனால நம்ம ரெசரக்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம், நம்ம வந்து ராப்சரை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு ஷோ டவுன் நமக்கு நடக்க போகுது. இந்த எலஜா மெசேஜ் வந்து ரெசரக்ஷனை கொண்டு வரும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம். முதல்ல ரெசரக்ஷன், அதன் பின்பு ராப்சர். ஆனால் இப்போ ஒன்று தசைக்கு 4:16 முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் இந்த குழந்தை உயிரோடு எழுப்பின உடனே அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எலியா சொல்லிட்டார், நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். அடுத்த அதிகாரம், இது 17:18 வாசிக்க நேரம் கிடையாது. அதனால் அடுத்த அதிகாரத்திலே அங்கே ஷோடவுன் வருகிறது. என்ன ஷோடவுன்? ஒரு பல பரீட்சை. கத்த தெய்வமா பாகால் தெய்வமா? இன்னைக்கு வந்து கத்த தெய்வமா இயேசு தெய்வமா, இயேசு தெய்வமா அல்லது கிரீட் அண்ட் டாக்குமா? இந்த திருத்துவ பிரமாணம் தான் கரெக்டா. உலகம் எல்லாம் திருத்துவம். இது கிரேட் சோடவுன். இந்த சோடவுனுக்கு அங்க எலியாவை ஆயத்தப்படுத்துகிறது. அதனால அருமையானவர்களே, நீங்க கவனிக்கும் பொழுது இந்த பெண் வந்து அவனை வந்து பாதுகாக்கிறான், அவன் வந்து உயிரை பாதுகாக்கிறான், சாப்பாடு கொடுத்து உயிரை பாதுகாக்கிறான். அது கடைசியா என்ன செய்யுது என்றால் எலியாவை அந்த பலபரீட்சைக்கு கொண்டு செல்லுது. இந்த பெண் அவளை அவனை பாதுகாக்கலன்னா அவன் எப்படி அந்த பலபரீட்சைக்கு போக முடியும்? அவனை வந்து அந்த பலபரீட்சைக்கு கொண்டு போவதுக்கு அவனை இதுவரைக்கும் பாதுகாக்க, பஞ்ச காலத்தில் வேதவசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். ஃபெமைன் ஃபார் ஹியரிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட். அநேக சத்தியங்கள் இருக்கு, அநேக பைபிள், அநேக ஏதோ சபைகள் இருக்கிறது, ஆனால் எல்லாமே விளங்காத சத்தம் இல்லை. ட்ரூ வாய்ஸ் இருக்கிறது, இது மத்தியில் சிங்குலர் வாய்ஸ் இருக்கிறது. இந்த ட்ரூ வாய்ஸுக்கு செவி கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் 8:11 இதோ இந்த மாதிரி ஒரு பஞ்சம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஆண்டவர் எலியாவை பாதுகாக்கிறார், இந்த பெண் அவளை பராமரித்து வருகிறாள். இந்த பெண் பராமரித்ததுனாலே நெக்ஸ்ட் அவளுக்கு ரெசரெக்ஷன் வருகிறது. ரெசரெக்ஷன் வந்த உடனே ஷோடவுன் வருகிறது. அதனால் அருமையான ரெசரெக்ஷன் அண்ட் ஷோ டவுன் நம்ம எதிர்நோக்கியிருக்கிறோம். அந்த ஷோ டவுன் பல பரீட்சை. என்ன பல பரீட்சை என்னவென்றால், அந்த கர்மேல் பர்வதத்திலே எல்லாரையும் அவன் கூப்பிடுகிறான். அவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆகாப்பிட்ட சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடும், கத்த தெய்வமா பாகால் தெய்வமா பார்த்துடலாம் அப்படி சொல்லும் பொழுது, நீங்க ஏன் ரெண்டு நினைவுனால குந்தி குந்தி நடக்கிறீங்க? கத்த தெய்வமா பாகால் தெய்வமா? நீங்க ஒரு பலியை கொண்டு வாங்க, நான் ஒரு பலியை கொண்டு வருகிறேன். அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த பாகால் பலியில ஃபயர் வரல. தேர் இஸ் நோ ஃபயர் இன் த டினாமினேஷன் சர்க்கிள். சும்மா அந்நிய பாஷை பேசி குதிக்கிறாங்க. பரிசுத்தாவி கிடையாது. அவங்க பரிசுத்தாவியில அந்நிய பாஷை பேசல. அந்த வெந்தகாசல் சர்க்கிளில் எமோஷனல் ஸ்பீட் இருக்குது. அங்கே வந்து எந்த பசுத்தாவி இல்லை. மெசேஜ் சர்க்கிளில் சும்மா கத்துறாங்க சிலர். அவங்களுக்கு உண்மையாக அந்த பசுத்தாவி இல்லை. பாஸ்டர் சத்தம் அதிகமாக போட்டால் அவங்களுக்கு சத்தம் வரும். பாஸ்டர் சத்தம் கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு அவங்க அமைதியாயிருவாங்க. வெந்தகாசலில் பேண்டு அதிகமாக அடித்தா ஆவி வரும். பேண்டு கம்மியாக போச்சுன்னா சத்தம் குறைஞ்சிரும். இது வந்து ரியல் ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. அதனால பாருங்க, இப்பொழுது என்ன செய்யணும்? ஒரு பல பரீட்சை. கத்த தெய்வமா பாகால் தெய்வமா? த ஃபர்ஸ்ட் வாஸ் மவுண்ட் கர்மேல். முதலாவது பல பரீட்சை மவுண்ட் கர்மேல். ரெண்டாவது மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன். அண்ட் த தேர்ட் வில் பி த மவுண்ட் சயன். ஸ்போக்கன் வேர்ட் இஸ் த ஒரிஜினல் சீடு என்ற செய்தியிலே 62 3:18 கொடுத்த செய்தியில 432 பேராகிராஃப்ல பிரதர் பென்கம் வந்து 3 ஷோடவுன் சொல்லுகிறார். முதலாவது பலபரீட்சை கர்மேல் பர்வதம், ரெண்டாவது மறுரூப மலை, அது ரெண்டாவது பலபரீட்சை, மூணாவது சயன் மவுண்ட் சயன், சியோன் மலை மேலே பலபரீட்சை. இன்னைக்கு நம்ம தேர்டு ஷோடவுனுக்கு வந்திருக்கிறோம். முதல் பலபரீட்சை கர்மேல் பர்வதம். இவள் வந்து இவனை போஷித்து பராமரித்து இவனை வந்து ஆயத்தப்படுத்தி கர்மேல் பர்வதற்கு அந்த பெண் அனுப்புகிறார். அங்கிருந்துதான் அவன் கர்மேல் பருவத்துக்கு வருகிறான். ஏதோ ஆகாபை சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கத்த தெய்வமா பாகால் தெய்வமா, நீங்க பலியை கொண்டாங்க, நானும் பலியை கொண்டான். எலியா பலியை கொண்டு வந்து, ஆண்டவரே நீர் இஸ்ரவேலிலே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். நானும் ஆண்டவர்கிட்ட அதுதான் சொல்லணும், ஆண்டவரே நீரே தேவன், திருநிட்டி டாக்மா கிரீடு கிடையாது, நீர் தான் தேவன், இயேசுவே தேவன், நான் வந்து உம்முடைய ஊழியக்காரன், நீர் என்னை அழைத்தேன், 50 இயர்ஸ் ஊழியம் செய்யும்படியாக செய்திருக்கிறேன், ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு 50 ஸ்டேஜ் கொண்டு வருகிறேன், எல்லாமே உடைய வார்த்தையின்படி தான் செய்தேன், இந்த ஊழியத்தை உடைய வார்த்தையின்படி தான் செய்தேன், என்னுடைய சுயபலத்தில் செய்யலை, உம்முடைய வார்த்தையின்படியே இந்நேரம் வரைக்கும் ஊழியத்தை செய், இதுதான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம். இப்பொழுது என்னை கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து அக்னி வந்தது, பலியை பச்சித்து போட்டது, ஜனங்கள் எல்லாரும் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று சொன்னார். அப்பொழுது எதையா சொல்றான், பாகால் தீர்க்கிச்சு ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது, எல்லாரையும் அந்த கீசோ நதி அண்டையில வெட்டி போட்டான், கிரேட் ஷோடவுன். இதுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தினது எது, இந்த பெண்ணுகிட்ட அவன் மறைவா அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டதுனால தான் அங்க போக முடியும். அதே போல இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் மனவாட்டியின் மத்தியிலே இருக்கிறார், இந்த மெசேஜ் மனவாட்டி மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறது, நம்ம அந்த மெசேஜினால போஷிக்கப்படுறோம், அதனால இன்னைக்கு நம்ம ஜீவித்து கொண்டோம், கடைசியா நம்மளை பலபரிச்சை கொண்டு சொல்லுகிறது, பலபரிச்சை கொண்டு நம்மளை கடைசியா ராப்சர் கொண்டு போய் அவன மேலே எடுத்துக்கொடுத்துற, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் யாரு மெசேஜ் உண்மையாக இருந்தா யாரு போலியாக இருந்தான்னு தெரிய போகுது. நம்ம சாபனத்துக்காரங்களுக்கு ஷோடவுன் இருக்கட்டும், நம்ம செய்தியிலே இந்த செய்தியில யார் உண்மையான ஊழியக்காரர், யாரு வந்து அழைக்கப்படாம ஊழியம் செஞ்சாங்க, யாரு ரியல் பிலீவர், யாரு போலி பிலீவர் என்கிறது அன்னைக்கு தெரியும். கிரேட் மவுண்ட் சயன் ஷோடம், இந்த மெசேஜ் வந்து அவளை அந்த ஷோடவுனுக்கு, அந்த எலியாவை ஷோடவுனுக்கு ஆயத்தப்படுத்து, அவனை ஜீவிக்க வச்சு, அவனை பராமரித்து, அவனை சஸ்டைன் பண்ணி அங்கே கொண்டு போகுது, கர்மேல் பர்வதத்துக்கு கொண்டு போகுது. அதே போல் இன்னைக்கு நம்மளை கர்மேல் பர்வதம் மவுண்ட் சயான் ஷோடவுனுக்கு இந்த மெசேஜ், நீங்கள் கேட்குற மெசேஜ் உங்களை ஆயத்தப்படுத்து, ஹல்லேலூயா. நீங்கள் ரியல் பிலீவர் என்பது அன்னைக்கு விளங்க போகுது. அதான் ஒரு ஊழியக்காரன் ரியலாக அவன்டா ஆண்டவர் அவனை அழைத்தாரா, ஊழியத்துக்கு அழைச்சாரா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தெரிய போகுது. அதனால நம்ம எல்லாரும் அந்த ஷோ டவுனுக்கு ஆயத்தமாயிருக்கோம், ஆண்டவரே அந்த ஷோ டவுனில் நான் வந்து நீர் என்னை விண்டிகேட் பண்ண வேண்டும், நீர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும், நீர் ஃபயர் அனுப்ப வேண்டும், பின்பு ரெயின் அனுப்புகிறார், இதோ எல்லாமே செழிப்பாக மாறுது உலகமே, இன்னைக்கு எல்லாமே சர்வசிஸ்டியும் அதற்காக காத்து கொண்டிருக்கு, மிலினியம் வர நம்ம காத்து கொண்டிருக்கோம், தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் வர காத்து கொண்டிருக்கோம், மனுஷங்க உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது, ஐடல் வர்ஷிப்பர் எல்லாமே லவதேசியா ஐடல் வர்ஷிப்பில் இருக்கு, உலகம் அனைத்து ஐடல் வர்ஷிப்பில் இருக்கு. என்ன ஐடல் வர்ஷிப்பு, ஒரு மனுஷனை ஐடலாக மாற்றுகிறார், அதிகமாக உலகம் எல்லாமே ஃபேக் நியூஸில் இருக்கும் பொழுது, உலகம் எல்லாம் நிச்சயம் இல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது, நமக்கு நிச்சயமான ஒரு சத்தம் இருக்கிறது, அந்த சத்தம் வந்து ஃபியர் நாட், நீ பயப்படாதே, நீ வந்து என்ன செய்யணும், உன்னை நான் பராமரித்து வருவேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னை கடைசியில் அந்த சோடவனுக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்று நமக்கு அந்த சத்தம் சொல்லுகிற அந்த சிங்குலர் வாய்ஸை நம்ம பிடிச்சு கொண்டிருக்கிறோம், அதை பற்றி கொண்டிருக்கிறோம், முடிவறிந்தும் பற்றி கொண்டிருப்போம் என்றால் ராப்சர் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆண்டவர் நம்மை மேலே எடுத்துக்கொள்வார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணும். சூனமிட் உமன் ஒரு ரியல் பிரைடுக்கு அடையாளமாக இருக்கு, அவள் என்ன செய்தாலோ அதைத்தான் நம்ம செய்கிறோம், இதோ அவள் போல நம்ம இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு ஷேடோ, இது ரியாலிட்டி, நம்ம ரியல் லைஃப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரங்களும் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்ய முடியும், பானையிலே மாவு குறையாது, கலசத்தில் என்ன குறையலை. இப்பொழுது அவருடைய சன்னுக்கு அங்கே உயிர்த்தெழுதல் வருது, ரெசரக்ஷன் வருகிறது, அற்புதத்தின் மேலே அற்புதம், ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக வழி நடத்துகிறார்,
கர்த்தர் நல்லவர். எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல நம்ம இருந்தோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தால், அதை மத்தியிலையும் கர்த்தர் நம்மை போஷித்து வருகிறார். ஏனென்றால் நம்ம எலஜா வாய்ஸுக்கு செவி கொடுத்துருக்கிறோம். அந்த எலஜா வாய்ஸ் கடைசியாக நம்மளை ஒரு பலப்பரிச்சைக்கு ஆயத்தப்படுத்துரு, மவுண்ட் சயன் ஷோ டவுனுக்கு நம்மை கொண்டு சொல்லுகிறது. நல்லா எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை இழப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். வேண்டிடும் பக்தர்களின் ஜபங்கேட்டு அணிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர் ஜபங்கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். ஆத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எந்த ஆத்திரமோ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எந்த காரியம் செய்திடுவார். வல்ல தரு காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்று காத்தரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாயிருக்கு. எலியாவை நீர் தாமே அந்த இஸ்ரியை கொண்டு போஷித்தீன், பராமரித்து வந்தீன். அந்த இஸ்ரி எலியாவின் மூலமாக போஷிக்கப்பட்டாள். அங்கே அந்த ஒரு சூப்பர் நேச்சுரலா அந்த பானையில் மாவு குறையவில்லை. ஆண்டவரே, அந்த கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை. அதே போல எங்களுக்கு நீ செய்ய வல்லவராயிருக்கு. எங்களுக்குன்னு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறீர். எங்களை ராப்சர் வரைக்கும் நீ பாதுகாப்பீரும். ஆண்டவரே, ரெசரக்ஷன் உம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இதோ பல பரீட்சையிலே நீர் ஆண்டவரே உம்மை நிரூபித்து காண்பிக்கிறவராயிருக்கு. நாங்கள் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நிரூபித்து காண்பிக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தாவே, அந்த ஷோ டவுனை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்பொழுது வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். மறைவான இடத்திலே நீர் எங்களை போஷித்து கொண்டு வருகிறேன். நாங்கள் கடைசி மட்டும் நிலைத்திருக்க, ஆண்டவரே நாங்கள் பலப்பட, அந்த சத்தத்தை நாங்கள் மதிக்க, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க, அந்த எலஜா வாய்ஸை நாங்கள் நேசிக்கத்தக்கதாக, அந்த சிங்குலர் வாய்ஸை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும். உலகத்தில் அநேக விளங்காத சத்தங்கள், பயத்தை ஏற்படுத்துகிற சத்தங்கள், கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிற சத்தங்கள், ஃபேக் நியூஸ் லைஸ் அன்றைய பொய்கள் இருக்கும் பொழுது, இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இவ்விதமான தேவனுடைய சத்தத்தை, த வாய்ஸ் ஆஃப் காட் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை பற்றிக்கொள்ள கிருபத்தாரும் எங்களை இந்த உலகத்திலையும் நடத்துவீராக, அந்த ராஜ்யத்துக்கும் ஆயத்தப்படுத்தும். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவான் அவர்களும் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது
சரணங்கள் 2, 3, 4 சரணங்கள் 2, 3, 4 Thank you.
பேரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் கேட்பார் பல்ல பேரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே அர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே அர்ப்பரிப்போ. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். அக்கினியால் படிரடிக்கும் தேவனே, தேவனின்ற தேவ மனிதன். அக்கினியால் படிரடிக்கும் தேவனே, தேவனின்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் குட்டி சென்ற தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் குட்டி செட்டு தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்லதேவன், அக்கினியால் பதில் தந்தார் இவதேவன். வானங்களை திறந்தே வல்லதேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ.
முழங்காப்படிடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் காலையிலே கர்த்தாவே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீங்கள் எங்க கூட்டி சித்த கிருபைக்கான நன்றி சொல்கிறோம். இப்பொழுது வார்த்தையிலே நீர் எங்களை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை போஷித்தீர் கர்த்தாவே. ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே எங்களை போஷித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அந்த எலியா எப்படி கர்த்தாவே எலியா போஷிக்கப்பட்டானோ, எலியா மூலமாக அந்த விதவை போஷிக்கப்பட்டாலோ கர்த்தாவே, அதே போல இப்பொழுது அந்த வார்த்தையினாலே நீர் எங்களை போஷித்திருக்கிறீர். நாங்கள் கர்த்தாவே நாங்கள் வார்த்தையிலே ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவத்திலே பலப்படும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆண்டவரே ஆவிக்குரிய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதித்தலும், ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தலும் ஆயிரம் மடங்காக திரும்பி தருவீராக கர்த்தாவே. வந்தவர் யாரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு கர்த்தாவே, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். என்ன விண்ணப்பத்தோடு வந்தார்கள் அதுக்கு பதிலை பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. தொடர்ந்து நடக்கவிருக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் மாலிபர் ஐக்கியத்தையும் ஆசீர்வதித்தலும், அனைவரும் அது உற்சாகத்தோடு கலந்து கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. மாலை மாலை ஆராதனையும் அன்றரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் நடக்கிற எல்லா ஆண்டரையும் ஆராதனும் உங்களை பிரசன்னம் வழி நடத்தில் காணப்படட்டும். எல்லா வருஷம் நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் கலந்து செல்லும் பொழுதும் எங்களோடு கூட உங்களை பிரசன்னம் வழி நடத்தில் காணப்படட்டும். மறுபடியும் எங்களை சந்திக்க கிருபை தருவீராக. எல்லா வருஷம் உம்முடைய கருத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
That the love is love, His wonderful love, we give all the glory to Jesus. That the love is love.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.